சாந்தி, நல்ல விஷயம் இருக்கீங்களா? இருக்கீங்களா? 23/6/2018 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. ஆக்சுவலா ஒவ்வொரு நாள் இழந்த உடனே நம்ம உறுதிமொழி எடுக்கணும் பாபா கிட்ட, இந்தெந்த குணத்தை மாத்திக்குவேன், இந்தெந்த குணத்தை நான் வளர்த்துக்குவேன் அப்படின்ட்டு பாபா சொல்ற விஷயங்களை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு உறுதிமொழி எடுக்கிறதுக்காக பாபா சொல்றாரு. இது ஆக்சுவலா எப்பவுமே எடுக்கணும். சோ இன்னைக்கு கண்டிப்பா எடுங்க. என்ன அந்த உறுதிமொழி? நான் கௌரவத்தோட பாஸ் ஆகி காட்டுறேன் பாபா, உங்க பேரை காப்பாத்துறேன் பாபா. ஒரு ஒரு டெஸ்ட் தரல, ஒரு ஒரு டெஸ்ட் தரல, ஒரு வினாடி கூட நான் ஃபெயில் ஆகக்கூடாது. ஒரு பொழுதும் தாய் தந்தை கிட்ட சந்தேக புத்தி உடையவர் ஆக மாட்டேன். சந்தேக புத்தி உடையவர் ஆகுதுன்னா சொல்றது பாபா தானா, அவர் சொல்றது உண்மைதானா அப்படின்னு நினைக்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து டக்குன்னு தெரியுது சந்தேக புத்தினா, அது மட்டும் கிடையாது. எப்பெல்லாம் மாயையில நீங்க விழுறீங்களோ அப்பெல்லாம் பாபா மேல சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பாபா சொல்றாரு, ஒண்ணுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும்ன்றாரு. இருந்தாலும் நீங்க விழுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னதுல சந்தேக புத்தி இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது, மரணம் உங்க எதிரில இருக்குதுன்றாரு. இப்பவுமே நீங்க ஸ்ரீமத்தை மீறியே நடக்கிறீங்க அப்படின்னா, கண்ட குப்பைகளே நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த நேரம் மரணம் வந்தா என்ன ஆகும், என்ன ஆகி இருக்கும்? இப்ப பாபா மரணம் உங்க முன்னாடியே இருக்குதுன்றத நீங்க நம்பலன்னு அர்த்தம். அப்ப அந்த நம்பிக்கை நிரந்தரமா இருந்துச்சுன்னா ஒரு வினாடி கூட எந்த டெஸ்ட் பாஸ் ஆகும், ஃபெயில் ஆக மாட்டோம். ஒருபோதும் தாய் தந்தை கிட்ட சந்தேக புத்தி உடையவனா ஆக மாட்டேன், சத்தியம் பண்ணுங்க. சதா பாபா பேரை காப்பாத்துற மாதிரி, பெருமைப்படுத்துற மாதிரி நல்ல குழந்தையா நடப்பேன், ஸ்ரீமத்படி நடப்பேன், ஸ்ரீமத்படி தான் நடப்பேன் அப்படின்னு உறுதிமொழி செய்யுங்க. செஞ்சாலே அதை நீங்க ஃபாலோ பண்ணுன்ற எண்ணம் வரும். ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா மதிப்புடன் தேர்ச்சி அடைவீங்க. கேள்வி, சங்க மைதம் ஃபுல்லா என்னது? யுத்தம் மைதானம் அல்லது குத்துச்சண்டை களம் மாயையோடு. அதனால இங்க மாயையை நீங்க வீழ்த்தனா ஒரு விஷயத்துல ரொம்ப கவனம் இருக்கணும். என்னது? பாபா தாய் தந்தையின் மீது ஒருபொழுதும் சந்தேகம் வராம இருக்கணும், அதுல கவனம் இருக்கணும். பாபா சொன்னது எல்லாம் இந்த சொன்னதன் ஸ்வரூபமா இருக்கிறனா, அந்த நினைவின் ஸ்வரூபமா இருக்கா இருக்கனா, அந்த ஞாபகம் உடையவனாகத்தான் என்னுடைய நடத்தை இருக்குதா அப்படின்னு ரொம்ப கவனமா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அசுத்த அகங்காரம், அசுத்த பேராசை, அசுத்த பற்று, இதெல்லாம் வந்தாலே பதவி குறைஞ்சிடும். சூப்பரான விஷயம். அசுத்த இதே வந்து சுத்த அகங்காரம் வேணும், சுத்த பேராசை வேணும், சுத்த பற்று வேணும். இது என்ன அசுத்த அகங்காரம்? உடலை வைத்து வர அகங்காரம் ஃபுல்லா அசுத்த அகங்காரம் தான். உடலை வைத்து வர உடல் உணர்வு, ஐம்புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் படுற ஆசை அனைத்தும் அசுத்த பேராசை தான். அது மாதிரி பற்று, அசுத்த பற்றுன்னு என்னது? உடல் அழியக்கூடிய உடல் மீது, உங்க உடல் மேலையும் சரி மத்தவங்க உடல் மேலையும் சரி, அல்லது அந்த உடல் வசதியா இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சாதனங்கள் மேல வர பற்று. அதே மாதிரி பேர்ப்புகள், எல்லைக்குட்பட்ட பேர்ப்புகள், இதுல வர பற்று, இது எல்லாமே அசுத்த பற்று. இதன் மூலமாக உங்க பதவி குறைஞ்சு போயிடும். சுத்த அகங்காரம் என்னது? நான் பாபாவுடைய குழந்தை, இந்த உலகத்தின் அதிபதியா இருந்தவன் நான், ஆக போறோம்னா ஒட்டுமொத்த உலகமும் மாயை கிட்ட அடிமையா இருக்கும்போது அந்த மாயை எதிர்த்து மாயை கழுத்து நெரிச்சு கொன்னவன்னா, இது சுத்த அகங்காரம். இது இருக்கணும். சுத்த பேராசை எது? ஒட்டுமொத்த உலகத்துக்கு நான் அதிபதி ஆகியே தீருவேன், ஆகி காட்டுவேன். இங்க மாயின் கவர்ச்சி எல்லாம் அப்படி நீங்க உதாசீனப்படுத்துறதே எதுக்கு? ஒட்டுமொத்த உலகத்தை பிடிக்கிறதுக்கு. மாயக்கிட்டா போச்சு, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி சுத்தப்பட்டு என்னுடைய ஒரு பாபா, பாபாவுக்கு மட்டுமே சொந்தமானவன் நான். இப்படி பாபா மேலையும் பாபா சொன்ன விஷயங்கள் மேலையும் உள்ள பற்று சுத்தப்பட்டு, பாபா சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் சுத்தப்பட்டு. இதெல்லாம் இருந்தா பதவி உயரும். இங்க உயிரோடு இருந்துகிட்டே இறக்கணும், கலியுகத்துல இருந்து முற்றிலும் இறக்கணும். அதனால்தான் கலியுகத்துடைய குணாதிசயங்கள் எல்லாமே மறந்து போயிடும். அதுல கவனம் கொடுக்க, இதெல்லாம் கொடுத்தாதான் நீங்க மாயை வெல்ல முடியும். நான் ஒரு பாபாவுடையவன், எது நடந்தாலும் தந்தையிடம் இருந்து மட்டுமே ஆஸ்தி அடைவேன் உறுதிமொழி செய்யணும். நேரடி குழந்தை ஆகும்போதுதான் எல்லையற்ற பிராப்தி ஏற்படும். சந்தேகம் வந்தா பதவி இழந்துடுவீங்க. நான் பாபாவுடையவன், நேரடி குழந்தை அப்படின்னா அவருடைய வழி நேரடியா கேக்குற, அதன்படித்தான் நடக்கும். அவர்கிட்ட முழு ஆஸ்தி அடைவன் என்ன ஆனாலும் சரி, எத்தனை மாயா வரட்டும், என் கண் அந்த நாராயணன் பதவியில மட்டுமே இருக்கும். எவ்வளவு பிஸியான வேலையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருக்கட்டும், வீட்டுல பிராமண பரிவாரத்துல ஆபீஸ்ல எங்க வேணாலும் இருக்கட்டும், நான் அந்த நாராயணன் ஆகியே தீர்வேன்ற அந்த லட்சியம் பொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உறுதிமொழி பண்ணி, எனக்கு சும்மா ஆறுதல் பரிசுலாம் தேவையில்ல, முதல் பரிசு ஸ்ரீ நாராயணன் தான் வேணும், உறுதிமொழி செய்யணும். நேரடி குழந்தை ஆகும்பொழுதுதான் அப்படின்னு அவன் பாபா சொல்றத அப்படியே கேக்குறது. இப்ப மாற்றாந்தாய் குழந்தைங்களுக்கு கடவுள் என்ன சொன்னாருன்னே தெரியாது, அவங்களும் அன்பு வைக்கிறாங்க கடவுள் மேல, ஆனா அவங்க நேரடி குழந்தைங்க கிடையாது. நேரடி குழந்தை ஆனாதான் எல்லையற்ற பிராப்தி. சோ இங்க கிடைச்சிட்டா மட்டும் போறது, கிடைத்ததன்படி நம்ம நடக்கணும், அப்பதான் எல்லையற்ற உலக ராஜ்யம்ன்ற பிராப்தி கிடைக்கும். இதுல கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் பதவி இழந்துடுவீங்க. சந்தேகமே வரக்கூடாது. அந்த மாயை சக்கர வியூகம் அமைச்சுக்கிட்டே இருக்கும், அதுல இருந்தெல்லாம் நம்ம எச்சரிக்கை டக் டக்னு வரணும். லட்சியம் ஞாபகம் வந்தா வெளில வந்துடும், ஆத்மா ஞாபகம் வந்தா வெளில வந்துடும், நாடகம் ஞாபகம் வந்தா வெளில வந்துடும், இது மாயின் யுத்தம் ஞாபகம் வந்தா வெளில வந்துடும். ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும், ஞான சிந்தனை கடையிறதுன்றதெல்லாம் இதை ஞாபகப்படுத்துறது. உங்களுக்குள்ள பேசுங்க, அல்லது பாபா கூட பேசுங்க, இதுலயே பிஸியா இருக்கும். இப்பதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். பாடல், உன்னை அழிப்பதற்கு உள்ளம் விரும்புகிறது. ஓம் சாந்தி. சோ பாபாவை கூப்பிடுறதுக்கு மனம் விரும்புது, வந்துட்டாரு, இப்ப அவருடைய வழிப்படி நடக்கிறதுக்கு மனம் விரும்பும். ஒண்ணு விடாம அவர் சொன்ன அத்தனையும் ஃபாலோ பண்றதுக்கு மனம் விரும்பும். நாராயணன் பதவியை அடைந்தே தீர்வுன்னு மனம் விரும்பணும் இப்ப. ஓம் சாந்தி. ஓம் அப்படின்றதுடைய அர்த்தம் ரொம்ப ஈஸியானது. ஓம் அப்படின்னு சொன்னால நான் ஆத்மா. ஓம் சாந்தினா நான் ஆத்மா, அமைதியான ஆத்மா, அமைதியானவன், என்று சுய தர்மம் அமைதி. ஆத்மானாலே அமைதியானவன், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அதுதான், நான் அமைதியானவன். ஆத்மாவோ அழிவற்றது. இதை யாரும் மனுஷங்க சொல்லல, போய் சொல்றதுக்கு எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிற. நிறைய குழந்தைங்க பாபாவுக்கு, ஆனா அந்த குழந்தையில கோடியில சிலரு தான், அந்த சிலரிலும் சிலரே இத கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. எது மெயின் பாடம், ஆத்மா பாடம் கூட கிடையாது, இதை நடத்துறது கடவுள்ன்றது. பிரம்மகுமாரில நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலே நான் பிரம்மகுமாரிக்கும் போயிருக்கல, பிரம்மகுமாரில நீங்க இப்படிதானே சொல்றீங்க அப்படின்னாலே அவர் ஒண்ணுமே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இங்க சொல்ற கடவுள் இப்படி சொல்றாருன்னு கேட்டாருன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம், புரிஞ்சா அவரையும் வச்சுட்டு போறாரு. முக்கியமான விஷயம் இங்க கடவுள் புரிய வைக்கிறாரு, அத வந்து கோடியில சிலர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் மெயின், கடவுள் புரிய வைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிற அந்த செகண்ட் உங்க வாழ்க்கை மாறிடுச்சு. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கறதுக்காக, அந்த சுகத்தை அடையிறதுக்கு தகுதியுடையவர்களாக நம்மளை ஆக்கிட்டு இருக்கிறார். பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக உலகத்துக்கு எஜமானர்களாக நாமத்தான் இருந்தோம், மறுபடியும் ஆக்குற. சோ இது புதுசு கிடையாது, நம்மளால முடியுமா, ஆக முடியுமா, நாராயணன் ஆக முடியுமா? இருந்த குழந்தை நீதான் நாராயணனா? பாரதமே தங்க குருவியா இருந்துச்சு அந்த நேரம். பாரதம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீதி நீதியுடையதாக, சட்டபூர்வமானதாக, 100% செல்வ செழிப்போட இருந்தது. சட்ட ஒழுங்கு குறையறதுக்கும் மக்கள் ஏழ்மை ஆகுறதுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு பாருங்க. அதாவது இறைவன் ஈஸ்வரிய சட்டப்படி நடக்கும் போது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தீங்க. இதே பாரதமே இருந்துச்சு. சட்டப்படி நடக்கிறதுலதான் இருக்குது நன்மை நமக்கு. எங்க பாரத பூமியில எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. யார் வேணாலும் எந்த கருத்தை வேணாலும் இருக்கலாம், இது தனி மனித சுதந்திரம், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இல்ல சட்டப்பூர்வமா நடக்கும்போதுதான் அவ்வளவு சுகமாக அமைதியாக இருக்குது பாரதம். இப்ப மீண்டும் முழு உலகத்துக்கும் ராஜ்யம் செய்யற அதிகாரத்தை இறைவன் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார், அந்த வழியை கொடுக்கிறார். எப்படி அதிகார உரிமையுடையவரை நீங்க ஆக முடியும் அப்படிங்கிற ஞானத்தை, அந்த வழிமுறைகளை சொல்ற, அதன்படி நடக்கணும் அவ்வளவுதான். மாயை என்ன பண்ணிச்சு, உங்களை தோழி மாதிரி ஒன்னுத்துக்கும் உதவானதாக ரொம்ப சீப்பான காரியங்களை, அநீதியான காரியங்களை செய்யற அளவுக்கு மாற்றி ஏழை ஆக்கிருச்சு, ஏழையானதா ஆக்கிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஏழைகள் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில பொருட்களை கடத்துறது, மரத்தை கடத்துறது, அரிசி கடத்துறது, ட்ரெயின் மூலமா அரிசி மூட்டையை கடத்துறது, இந்த மாதிரி காரியங்கள் நிறைய பண்றாங்க. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அவங்க ஏழையா இருக்கிறாங்க அதனால தான் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த குணம் இருக்கிறதுனாலதான் அவங்க ஏழையாவே பிறக்கிறாங்க. நீங்க வள்ளல் கேட்டு பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க செத்து போயிடலான்னு. மாயைதான் உங்களை இந்த மாதிரி அநீதியான செயலை செய்ய வைக்குது. ஒரு தந்தை மட்டும்தான் நியாயமான செயலை கற்றுக் கொடுக்கிறார், அதனாலதான் அவர் சத்தியம் அப்படின்னு சொல்றோம். தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு அவர் சொல்றதுக்கும் உண்மையான காரணம், ஏன்னா சரியா வளர்க்கறது அவரு தான். அவர் சொன்னா கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும் தான். கல்யாணம் பண்ணிட்டா காமத்திலே விழல, அப்புறம் எது கல்யாணம் பண்ண? இதெல்லாம் யாரு சொல்றது? மாயை சொல்றோம். பாபா சொல்ற மனசு சொல்றது, மத்தவங்க சொல்றத கேட்டு கேட்டுதான் ஏழைய போனீங்க இல்லையா? இன்னைக்கு மனைவியோட காமத்துல இருக்கிறவன் தான் நாளைக்கு மற்ற பெண்களை தேடுறான், அவனேதான் ஒரு டைம்ல குழந்தைங்க பாலியல் பலாக்காரத்துல ஈடுபடுறான். சோ இது வந்து இப்படி வந்ததுதான். இங்க நீ விழுந்தனா அது அப்படியே அப்புறம் உலகமே போராடி என்ன பிரயோஜனம்? சோ முதல்ல சின்ன தப்பு நடக்கும்போதே நீ திருத்திக்கோ, மனசு சலனம் அடையுது பேர் அப்பவே திருத்திக்கோ, கண்ணு கண்ட்ரோல் மீறி போகுது பேர் அப்பயே மாத்திக்கோ அப்படின்னு சரியான வழியை பாபா கத்துக் கொடுக்குறாரு. தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பல ஜென்மமா பாடினீங்க, அவரு எதிரில இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் இது சொல்றாரு? அந்த நினைவுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அந்த போதை இருக்குதா? உலகமே தேடிட்டு இருக்குது கடவுள். சிவன் கோயில போனா அந்த பூஜையை பாக்குறதுக்கு நம்மளால லைன்ல நிக்க முடியாது, ஆனா சிவனே வந்து இங்க நடத்திட்டு இருக்காரு, உங்க எதிரில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த போதை இருக்குதா? எல்லையற்ற ஆஸ்தி அடையறதுக்கான முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம அவருடைய குழந்தைங்க. நம்ம அப்பா தான், அவருடைய ஆஸ்திக்கு நமக்கு உரிமை இருக்குதான், ஆனா தகுதி இருக்கா? ஏன்னா அவருக்கு 33 கோடி குழந்தைங்கப்பா. தகுதியுடைய குழந்தைங்க தான் அவருடைய ஆஸ்தி முழுசாடு. அதனால தகுதி வளர்த்துக்கோங்க. பாபாவும் சொல்றாரு, நீங்க என்னுடையவரா ஆகி இருக்கிறீங்க. யாருக்குமே இப்ப அப்பாவை பத்தி தெரியல. சில நேரம் அவருக்கு பேரு உருவமே கிடையாது, சில நேரம் கல்லு முள்ளு எல்லாத்துலயும் அவரு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் எவ்வளவு முரண்பாடு? உருவமே இல்ல. அப்ப கல்லுல இருக்கிறன்னா அப்ப கல் உருவம் ஆயிடுச்சு. கல்லா இருக்கிறாரு, பூனையா இருக்கிறாரு, புளியா இருக்கிறாருன்னா அந்தந்த உருவம் வந்துடுது. ஒரு பக்கம் உருவமே இல்லைன்றீங்க, பார்க்கவே முடியாதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்ததெல்லாம் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அவரு தான்றீங்க. எல்லாத்துலயும் தான் அவரு தான் இருக்கிறாரு அப்படின்னு பேர் உருவத்துல எடுத்துட்டு வந்துடுறீங்க. நிறைய தர்மங்கள் இருக்கிறதுனால நிறைய வழிகள் உருவாயிடுச்சு. அதனாலதான் பாபா சொல்றாரு, இந்த அனைத்து தேக தர்மங்களையும் விட்டுடுங்க, இது எல்லாமே உங்களுக்கு பொய்யத்தான் போதிக்குது. எல்லா மதங்களும், நான் கிறிஸ்தவன், நான் முஸ்லிமா இருக்கிறேன் அப்படின்னா ஆத்மாதான் சொல்லுது, ஆனா உண்மையிலே அந்த தர்மம் தேகத்துடைய தர்மம். ஏன் முஸ்லிம் குடும்பத்துல பிறந்ததுனால நீங்க முஸ்லிம், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தா கிறிஸ்டன் மாதிரி இருப்பீங்க, கர்ம கணக்கின்படி அங்க போனீங்க. சோ இன்னும் தேகத்துக்காக, தேகதாரிகளுக்காக, தேகதாரியினால் உருவாக்கப்பட்டதுதான் மதங்கள். ஆத்மாக்களுக்காக, ஆத்மாவின் தந்தை பரமாத்மானால உருவாக்கப்படுறதுதான் சொர்க்கம். அதற்கான ஞானத்தை தான் இறைவன் இப்ப கொடுக்கிறார். இந்த அனைத்து தேக தர்மத்தையும் விட்டுருங்க. நான் கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம், கம்யூனிஸ்ட்காரன், கடவுளே இல்லைன்றவன், எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்ப பாபா சொல்றாரு, செல்லமான குழந்தைகளே, இப்ப வந்து உலகம் எவ்வளவு மோசமாச்சு அப்படின்றதுக்கு இப்ப இன்டர்நேஷனல் யோகா டேக்கு ஒரு ஸ்கூல்ல ப்ரோக்ராம் பண்ணும்போது யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்ல கை தூக்கங்க பாப்போம்னா, பாதி பேர் கை தூக்குறாங்க, 10th படிக்கிற பசங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு சமுதாயம் ரொம்ப சீரழிஞ்சிட்டு வருது இல்லையா. கடவுள் நம்பிக்கை இல்லைனாலே எல்லா பயமுமே போயிடும். தப்பு செய்யறதுக்கு அவங்கள தடுக்க யாருமே இல்லாத மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி உலகம் மாறிட்டு இருக்கு. பாபா சொல்ற, செல்லமான குழந்தைகளே, மம்மா பாபா அப்பா அம்மான்னு சொல்றீங்க இல்ல, அப்பா அம்மாவை யாரும் எப்பவுமே மறக்க மாட்டாங்களே, மறக்க மாட்டாங்க தானே. உலகத்துல அப்பா அம்மான்னு சொல்றீங்களா, அவங்கள நீங்க மறந்தீங்களா எப்பயாச்சா? பாபா குழந்தை ஆகியும் டக்குனு அப்பா யாருன்னா அந்த அப்பா பேருதான் டக்குனு ஞாபகம் வருதுன்னா, இங்க 21 பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்கற அப்பாவை மறக்கிறீங்களே, எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்குது. அவர் ஒண்ணுமே கொடுக்கல, ஆனா இங்க 21 பிறவிக்கான ஆஸ்தி கொடுக்கற அந்த அப்பாவை மறந்துடுறீங்களே. லௌகீக தாய் தந்தைய பல பிறவிய நினைச்சிட்டு தான் வந்தீங்க. சூப்பரா சொல்றா, உடல் கொடுத்த அப்பா அம்மாவை எப்பவுமே நினைச்சீங்க, அந்த உடலுக்கு ஆஸ்தியை கொடுத்த அப்பா அம்மாவை நினைச்சீங்க, ஆத்மாவுக்கு ஆஸ்தியை கொடுக்கிற ஆத்மாவின் அப்பாவை ஏன் மறக்கிறீங்க? ஏன்னா இந்த கடைசி ஜென்மம் கடவுளுக்கு பிறக்கிறீங்க. நீங்க கடைசி ஜென்மம் தான் கடவுளுக்கு பிறக்கிறீங்க. அதே தந்தை தான் ஒவ்வொரு கல்பத்திலும் நம்மள தேவதை ஆக்குறாருன்னு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் இப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறக்கிறீங்க? அப்ப என்ன, நான் ஒன்னும் மறக்கலையே அப்படின்னு தோணும். அதாவது நீங்க ஸ்ரீமத்தை மீறும் போதெல்லாம் மறக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் திட்டுறீங்கன்னா நான் இவருடைய குழந்தைன்றத மறந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு பெரிய விஐபியோடைய பையன் போய் சாதாரண பசங்க மாதிரி போய் ரோட்ல போய் சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டுன்னு இருக்க மாட்டான். போடுறாங்கன்னா அவன் யாருன்றதே அவன் மறந்துட்டான், அவங்க அப்பா யாருன்றதே மறந்துட்டான் அர்த்தம். அதே மாதிரிதான் இங்க பாபா சொல்றாரு, தேவதை ஆக்குறவருடைய குழந்தைன்னா தேவதை ஆகிட்டு இருக்கிற குழந்தைன்னான்றத நீ மறந்த மாதிரி உன் காரியம் இருக்குது. அப்ப நீ தந்தையை மறந்துட்டேன்னு அர்த்தம், ஏன் மறக்கிற? குழந்தைங்க சொல்றாங்க என்ன பாபா பண்றது, பாபா சொன்ன ஞானத்தை வச்சு சொல்றாங்க. நாடகத்துல அப்படி பதிவாயிருக்கு பாபா, முந்தைய கல்பத்துல நாங்க மறந்தோம் பாபா அப்படின்னு சொல்றாங்க. தந்தையினுடைய ஒரு ஆன பிறகும் அப்பாவை விட்டுட்டு போறாங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆச்சரியப்படுற மாதிரி ஈஸ்வரிக்கு வந்துடும், ஐயோ இந்த மாதிரி ஞானம் எனக்கு இவ்வளவு நாள் கிடைக்கலையே கிடைச்சிருச்சு. ஐயோ அப்படி போதையா வராங்க, போதையா ஞானம் கேக்குறாங்க, மத்தவங்களுக்கும் போதையா சொல்றாங்க. அந்த பரிதாபம் மாயை அவங்கள எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்கு. ஒரு வினாடியில தான் யாருன்றது, தன்னுடைய அப்பா யாருன்றது. லௌகீக தந்தை கிட்ட இருந்து மாயை பிரிக்கிறது இல்ல, அது நல்லா சேர்த்து வைக்கும். ஏன்னா பற்றும் ஒரு மாயை தானே, தாய்க்கு பின் பாசம், தாய் காத்த தனையன், அது மாதிரி படம். சோ இந்த பற்று அப்பவே என்டர் ஆயிடுச்சு மாயை, அதுல இருந்து மாயை விடுவிக்கல. ஆனா இந்த ஆன்மீக தந்தை கிட்ட இருந்துதான் உங்களை பிரிக்குது. ஏன்னா இவரு தான் அந்த மாயை எதிரின்றத கத்து கொடுக்கிறார், காட்டி கொடுக்கிறார். சில குழந்தைய அப்பாவை விட்டுட்டும் போயிடுறாங்க. பரலோகீக தந்தை உங்களை சொர்க்கத்துக்கு தகுதியுடையவர்களை ஆக்கி எவ்வளவு உயர்ந்த ஆஸ்தியை கொடுக்கிறாரு. எல்லைக்குட்பட்ட தாய் தந்தை அவங்க, இவரோ எல்லையற்ற தாய் தந்தை. சொர்க்கத்துக்கான ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு முழுசா இருந்தும் கூட இந்த தந்தையை ஏன் விட்டுறீங்க? நல்ல நல்ல குழந்தைங்க 5-10 வருஷம் கூட இருந்து நல்ல நல்ல நடிப்பு நடிச்சு பிறகு தோல்வி அடைஞ்சிடறாங்க. இது யுத்த ஸ்தலமா இருக்குது. தந்தையின் நினைவை ஒருபோதும் விட்டுடக்கூடாது. நினைவு குறையறதுனால மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதிகமான குழந்தைங்க மேல மாயை வெற்றி அடைஞ்சிருக்குது. ஒரேடியாக பக்குவமற்ற நிலையிலேயே சாப்பிட்டு விடுகிறது. முதலை சாப்பிடும் இல்லையா, முழுங்கிடும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிருது அந்த மாயை. நீங்க மகாரதிகளா ஆகுறீங்க, பிறகு மாயை உங்களை கீழே தள்ளிட்டு ஒரேடியா சாப்பிட்டுடுது. நல்ல நல்ல முதல் தரமான தியானத்தில் செல்லக்கூடியவர்களை, அதாவது அவர்களின் கட்டளைப்படி தாய் தந்தையும் நடக்கக்கூடிய அளவிற்கு நடிப்பு நடித்தவர்கள் கூட இன்று இல்லை. ஏன் அப்படி ஏற்பட்டுச்சு? ஏதோ விஷயத்துல சந்தேகம் வந்துடுது. நிச்சய புத்தி விஜயந்தி, சந்தேக புத்தியுடையவர்கள் வினசந்தி, அதாவது தோல்வி என்று தந்தை புரிய வைக்கிறார். பிறகு இதே மாதிரி எத்தனை பேர் தாழ்ந்த நிலை அடைவார்கள்? இளவரசர் இளவரசிக்கான முழுமையிலும் முழுமையான ஆட்சி அடையிறது, ஆஸ்தி அடையிறதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க. திடீர்னு ஓடிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? பிரஜைகள்ல கூட குறைஞ்ச பதவி அடைவாங்க, தண்டனைகளையும் அதிகம் அடைய வேண்டியிருக்கும். இந்த அரசாங்கத்திலும் முதன்மை நீதிபதி இருப்பார் இல்லையா, இங்க அனைத்தும் ஒருவர் மட்டுமே. பாபா சொல்றாரு, நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆஸ்தியை கொடுக்கறேன், அதை தகுதி அடையறதுக்காக எவ்வளவு அற்புதமான ஞானத்தை எவ்வளவு அன்பா புரிய வைக்கிறேன், இதுல எதையாவது அந்த எல்லைக்குட்பட்ட தாய் தந்தை பண்றாங்களா? ஆனா அவங்கள மறக்கவே மாட்டீங்க, என்ன மறக்கிறீங்க? எப்படி கேக்குறாரு பாருங்க. சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பாபா கொடுக்கிறாருன்ற நம்பிக்கை வந்தும் கூட பாபாவை விட்டுட்டு போயிடுறாங்க சில குழந்தைகள். அது மாதிரி நிறைய பாக்குறோம், நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தூய்மையின் காரணமாக ஐயோ அது அது பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய இடங்கள்ல நடக்குது. நான் நேரடியா பார்த்தல பட் கேள்விப்படுறோம். என்ன அப்படின்னா தூய்மையா, அதாவது தூய்மையா இருக்கும் பொழுது கணவன் பாபா குழந்தையா இல்லாத பட்சத்துல அவர் மற்ற பெண்களோட தொடர்பு கொள்றாரு அப்படின்ன அந்த குடும்பமே சேர்ந்து, இது வந்து ஒரு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா போலீஸ்காரங்க உட்பட ஏமா நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவரையாம அப்படி போறாரு இப்படி அட்வைஸ் பண்றான். உடனே பயந்துட்டு பாபாவை விட்டு போறான். ஆக்சுவலா இதை கொடுத்ததுனாலதான் அவருக்கு அந்த புத்தியா வந்ததுன்றது தெரியல, இல்ல இந்த விஷயத்தின் ருசியை காட்டினதுனாலதான் வந்ததுன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, இப்ப பாபா உடையவர் ஆகிட்டோம், இப்ப அவர் செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல அதே மாதிரிதான், இப்ப பாபா வந்து செத்து போயிட்டாங்கன்னு தான் புரிஞ்சுக்க சொல்றாரு எல்லாரும். சோ அந்த ஞானத்தை கரெக்டா அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாத போதுதான் மாய கிட்ட தோத்துறீங்க. சோ அதுக்குதான் ஞான சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்றாரு. ஒரு ஒரு சின்ன விஷயமும் இப்ப மத்தவங்களுக்கே அது மாதிரி ஆனா கூட நம்ம யோசிக்கணும், ஏன் அப்படி ஆச்சு? அதாவது அவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக. இந்த மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி எல்லாம் வெளில வந்திருப்பேன், அது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த புத்திக்கு அந்த சக்தி கிடைக்கும், டக்குன்னு கண்டுபிடிக்கணும் இது தப்பு இது ரைட்டு இது மாயா அப்படின்ட்டு. சில நல்ல நல்ல குழந்தைங்க 10 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி பாபா குழந்தைக்கு அற்புதமா பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து பிறகு தோல்வி அடைஞ்சிடறாங்க. ஏன்னா மாயை எப்படி யுத்த ஸ்தலமா இருக்குது மாயை. சோ அது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அழகா இல்லையா நம்ம நடிக்கிறோம் அவ்வளவுதான், எதையுமே ஒரிஜினலா நினைச்சிடக்கூடாது, சீரியஸா எடுத்துக்கூடாது. இது நடிப்பு, இதான் நடிப்பு. பாபா கிட்ட மட்டும்தான் உண்மையான அன்பு, உண்மையான பற்று, உண்மையான காதல் இருக்கும். மற்றதெல்லாம் சும்மா நடிப்பு, அவ்வளவுதான். கடமை செய் பலனை எதிர்பாராதே காதல், அர்த்தமே அதுதான். நிஜமாக நீங்க நினைக்கும் போதுதான் பலனை எதிர்பார்க்கறீங்க. இது நடிப்பு. உங்களுக்கு குழந்தைய பிறந்தவங்க கிட்ட அம்மாவா நடிக்கிறீங்க, கரெக்டா வளர்க்குறீங்க, அம்மாவுடைய நடிப்பை நடிக்கிறீங்க. ஆனா அப்படியே பயங்கர அன்பு வச்சாதான் அந்த குழந்தை திருப்பி அனுபவிக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. இந்த மாதிரி எதிர்பார்ப்பு வரும்போதுதான் தோல்வி அடைஞ்சிடறான். குறிப்பா இந்த மாதிரி 10 வருஷம் எல்லாம் இருந்து போறாங்கன்னா கண்டிப்பா காமத்துலதான் விழுந்திருப்பாங்க. இது யுத்த ஸ்தலம் மறந்துடுது குழந்தை, இது யுத்த ஸ்தலம். அஞ்ஞானி மனிதர்களே பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கம் உழவு பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை வச்சுதான் உழவே பார்ப்பாங்க, டக்குனு மயக்கிற மாதிரி இல்லையா. மாயையும் அப்படிதான் பண்ணுது. அது பயங்கர டேலண்ட், கவர்ச்சிகரமான பெண் மூலமா அல்லது ஆண் மூலமா அப்பா அம்மா மூலமா குழந்தைங்க மூலமா இப்படியெல்லாம் வரும். அம்மா என்னம்மா நீ இப்படி ஒல்லியாயிட்டம்மா, எங்களெல்லாம் நீ பாத்துக்க தேவையாம்மா, கருங்கின்னு சாப்பிடுமான்னு ஊட்டி விடும். ஊட்டுறது யாரு? மாய. அதுதான் புராண கதைகள்ல பாத்தீங்கன்னா அசுரர்கள் எந்தெந்த வடிவம் வேணாலும் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. திடீர்னு அழகான பொண்ணு அழகான ஆனா அதெல்லாம் என்ன அர்த்தம்? அந்தந்த ரூபத்துல வருது அப்படின்ட்டு. சோ புரிஞ்சுக்கணும், இது யுத்த மைதானம், மிகப்பெரிய கேடயம் நினைவு, அப்பாவுடைய நினைவு. அதை விட்டுட்டீங்கன்னா அவுட், புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் அது பாபாவுடைய நினைவுன்றது. அதுல எங்கேயாவது கொஞ்சம் கூட டேமேஜ் வீக்கா இருக்கக்கூடாது, சக்திசாலியா இருந்துகிட்டே இருக்கணும். நினைவு குறைஞ்சா மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடும். அதிகமான குழந்தைங்க மேல மாயை வெற்றி அடைஞ்சு இருக்குது எப்படி சொல்லாது. சோ இது வந்து போன வாரம் வானிலை ஒண்ணு சொன்னார், மாயை சர்வசக்திவான் இருந்தாலும் எல்லாரையும் அதால வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. பிரம்மபாபா சிவபாபா சேர்ந்து முரளி எடுக்கிறதுனால அது பிரம்மபாபா கூட சொல்லிருக்கலாம், என்ன ஜெயிக்க முடியாதுடா உன்னால, நீ எத்தனை பேர் வேணாலும் ஜெயிச்சிரு என்ன ஜெயிக்க முடியாதுன்ற. அதான் இங்கேயும் சொல்லல், நிறைய பேர் மேல வெற்றி அடைஞ்சிச்சு அது உண்மைதான். ஏன்னா நாராயணன் ஒருத்தர் தானே இல்லையா, சரி எட்டு நாராயணன்னா எட்டே பேர் தானே, அத்தனை பேரும் வீழ்த்துது. அப்ப அந்த ஞானம் புரிஞ்சுது அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சரண்டர் சிஸ்டர் கல்யாணம் ஆகுறதுக்கே சென்டரே காரணமா இருந்திருக்கு. எப்படி காரணமா இருந்திருக்கு அப்படின்னா, சரண்டர் சிஸ்டர் அவங்க அப்பா அம்மா வந்து வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவங்களுக்கு அடைக்கலம் தெரியுங்க, ஒரு ஒரு சென்டரா போய் கேக்குறாங்க எல்லா சென்டரும், ஐயோ வேணாம இங்க வராதமா உங்க அப்பா ரொம்ப மோசமானவர் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும்ன்றாரு. அப்புறம் கல்யாணம் ஆகி நான் தூய்மையை விடவே மாட்டேன்னு போராட்டம் நடத்தி, அதாவது உயிரே போனா நான் தூய்மை விட மாட்டோம், பயங்கரமான அடி, கணவன் மூலமாவும் உதவாங்கிறாங்க அப்பா மூலமாவும் உதவாங்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டாலாம். இத முன்னாடியே பண்ணிருந்தா அந்த வீட்டை விட்டு வெளில போகும்போது அவங்களுக்கு ஒரு குழப்பமாவே இருக்குது, நான் ஸ்ரீமத்தை மீறனா மீறனா. பாபா இதை டைரக்டா சொல்ல, ஆனா தைரியம் வச்சா நான் உதவி கொடுக்கறேன்றது கூட அர்த்தம் அதுதான் இல்லையா. சோ அதுதான், இது வந்து உங்களுக்கு முரளியில மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே இந்த அட்வைஸ் கிடைக்காது. நீங்க யார் எத்தனை வருஷத்து பாபா குழந்தை கிட்ட போய் அட்வைஸ் கேட்டாலும் அவரு என்ன பண்ணாரோ அதை தான் சொல்லுவாரு, தவிர முரளியில பாபா என்ன சொன்னாரோ அதை சொல்ல மாட்டாங்க, மாட்டிக்குவீங்க. சோ அந்த முரளி தான் நமக்கு வேத வாக்குன்றாங்களே, அனைத்து வேதத்தின் சாரமே இதுதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பாட்டு ப்ரொசீட் பண்ண வேண்டியதான், பாபா பாத்துக்காரு தைரியம் வைக்க அவ்வளவுதான். பாபா சொல்ற அங்க போய் பாபா நாளைக்கு நீதி தீர்ப்பு நாள் அந்த மாதிரி டைம்ல பாபா இவங்க தான் சொன்னாங்க, பாபா சொல்றாரு அவங்களா பாபா ஒரு வழிபடி தானே நடப்புன்னு சொன்ன, இந்த வழிக்கு எதிராக சொன்னவங்க வழிபடி நீ ஏன் நடந்த இல்லையா. சோ மாயா வந்து பல ரூபத்துல வரும், பாபா குழந்தைங்க ரூபத்திலயும் வரும், கண்டிப்பா வரும். அதுதான் பாத்தீங்கன்னா ராவணன் சீதையை கடத்தும் போது எப்படி வருவான், சிவனடியார் வேஷத்துல வந்து கடத்துவான், சிவனடியார் மாதிரியே வந்து கடத்துறான். ஞானத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும், ஞானத்தை மீறி யார் நடந்தாலும் நம்ம டக்குன்னு அப்படியே வேற சைடு போயிடணும், இல்லன்னா படு பாதாளத்துல சிக்கிக்குவோம். பாபா சொல்றாரு பக்குவமற்ற நிலையிலே சாப்பிட்டுடுது. சோ இது என்னன்னா ஆரம்பத்திலே சாப்பிட்டுடுது, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகி பாபா குழந்தைய விட்டுட்டு போறதை விட சீக்கிரமா வந்து விட்டுட்டு போறவங்க அதிகமா இருக்கும், அவங்களும் விட்டு போவாங்க பட் இது வந்து அதிகமா இருக்கும். பூன்னு ஊதி தள்ளிடும், முதல்ல சாப்பிடுற மாதிரி முழுங்கிடுது, மகாரதி மாதிரி அப்படியே கம்பீரமா யானை மேல இருக்கிறவனு மாயை ஒரு அம்பு விட்டு வீசி சாப்பிடுது. அப்படியே தியானத்துல போய் அப்படியே மெய் சிலிர்த்து மயங்கினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாயை வீசி சொல்லுவாங்க, எனக்கு நல்ல அனுபவம் எல்லாம் ஆச்சு பிரதர், செம்மையா இருந்துச்சு பிரதர், கல்யாணம் பண்ணிட்டேன் பிரதர் அப்படின்னு. அதாவது இங்க வந்து பாபா சொல்றாரு அம்மா பாபாவே அவங்க கட்டளைப்படி நடந்தாங்களாம், அந்த அளவுக்கு அற்புதமா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த குழந்தைய கூட பாபா விட்டு போச்சு, இப்ப இல்ல ஏதோ விஷயத்துல சந்தேகம் வந்துடுச்சு. இது இதுல மெயின் வந்து முரளியை மிஸ் பண்றதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. ஆனா இங்க இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா முரளியுமே படிச்சவங்க தான் போயிருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாரு, பட் இருந்தாலும் முரளி ரெகுலரா படிச்சா பெரும்பாலும் தப்பிச்சிடும், முரளியை பற்றிய சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா தப்பிச்சிடும். ஏதோ ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்துடுது, சோ சந்தேகத்தை வர வைக்கிறது மாயோடைய வேலையை. சோ அதுல ஒண்ணுதான் சங்கர் பாட்டி, அதுல ஒண்ணுதான் அப்பா அம்மா, அதுல ஒண்ணுதான் சென்டர்ல இருக்கிறவங்க. சோ இப்படி யாராவது யார் மூலமாவது வரும், இல்லையா? சோ நம்ம புரிஞ்சுக்கணும், பாபா சொல்றதுக்கு மாறா சொன்னாலே என்ன அர்த்தம் உங்களுக்கு சந்தேகம். இப்ப பாபா தினம் தினம் சேவை செய்யணும்ன்றாரு, திடீர்னு வந்து ஒரு பட்டியல சேவையில நீங்க செய்யக்கூடாது, யாரு கெட் பண்ணீங்க அப்படின்னா, ஓ அப்படியே இதுதான் ஸ்ரீமத் தான் நினைச்சீங்கன்னா அங்க கட்சியில மாட்டிக்கிங்க, பதவி போயிடும். அதான் பாபா சொல்றாரு, பாபா சொல்ற விஷயத்துல சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்க போயிடுவாங்க. எப்படி அந்த சிவன் அங்க வர்றாரு, வாங்கலாம் ஒரே ஒரு தடவை அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க போகணும்னு நினைக்கும் போதே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்ல. விகாரமா அப்படித்தானே, விகாரத்துல விழணும்னு நினைக்கும் போதே நீங்க ஃபெயில், விழுந்தாதான் ஃபெயில், நினைச்சிட்டாலே அதுக்கப்புறம் போயிடுங்க. அதே மாதிரிதான் அந்த எண்ணத்திலே கட் பண்ணி தூக்கி கிடச்சணும். இதை வந்து கிறிஸ்தவர்கள் கிட்ட அழகா பாக்கலாம். கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க பைபிள நீங்க ஸ்லைட்டா தப்பா பேசுறீங்கனால டக்குன்னு சரின்ட்டு போயிடுவாங்க, சரி எனக்கு வேற இருக்குதுன்னு போயிடுவாங்க. அவங்க வச்சிருக்கதே தப்பான ஞானம் தான், அதுக்கே அவங்களுக்கு அவ்வளவு நிச்சயம். நிச்சய புத்தி விஜயந்தி அதாவது வெற்றி, சந்தேக புத்தி வினசந்தி தோல்வி அழிவு. சந்தேக புத்தி உடையவங்க பேரழிவை சந்திப்பாங்க. சோ அந்த மாதிரி எத்தனை பேர் தாழ்ந்த நிலையை அடைஞ்சாங்க தெரியுமா பாபா மேல சந்தேகப்பட்டதுனால. இதுல இதோட நினைவாக வந்ததுதான் பைபிள் குரான் கீதை எல்லாமே. இப்ப பாபா கொடுக்குற நிலை அதுல இருக்கும், சந்தேகப்பட்டவன் அப்படியே இறைவன் மின்னலை தாக்கி சாவிச்சான் அதை நம்புவாங்க, இங்க இறைவன் நேரடியா சொல்றத நம்புறது இல்ல. அதனால எவ்வளவு தாழ்ந்த நிலை அடையறாங்க. இளவரசர் இளவரசிக்கான தேர்வுல புல் மார்க் எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறீங்கன்றது ஞாபகம் இருக்கணும். திடீர்னு பாதியில ஓடிட்டீங்கன்னா என்ன பதவி கிடைக்கும்? நிறைய பேர் பாத்தீங்கன்னா குறிப்பா தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியம் வராங்க, காலேஜ்ல ஸ்கூல் ஃபுல்லா தமிழ் மீடியம் வச்சு காலேஜ்ல இங்கிலீஷ் மீடியம் வரும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு சிலர் தப்பிச்சிடுவாங்க, பட் ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த காலேஜ் சீட்டுக்காக அவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருப்பாங்க. அப்ப என்னால முடியல முடியலன்னு போதெல்லாம் அப்பா அம்மா அப்பா இவ்வளவு செலவு பண்ணிட்டோம்ல வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல, கொஞ்சம் முடிச்சுக்கப்பா சும்மா அவாவது பாஸ் ஆயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்கறை கூட இங்க இல்லையா? நீ எதுக்கு வந்திருக்கிற? இளவரசன் இளவரசி ஆகிறதுக்கு வந்திருக்கிற, அது ஞாபகம் இருக்கணும். திடீர்னு பாதியில விட்டு போயிட்டனா என்ன கிடைக்கும் உனக்கு? இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு எப்படியாதுன்னுவாங்களே. அதேதான் இங்கேயும் சொல்றாரு, எதுக்கு வந்திருக்கிற? பாதியில விட்டுட்டு போனா என்ன கிடைக்கும்? அது மட்டும் இல்ல, இந்த பாதையும் சுகமான பாதை. பாபா சொல்ற மாதிரியே போகணும்னா பாபா சொல்றத எங்கேயோ நீங்க ஃபாலோ பண்ணலன்னா தான் இது துக்கமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? பிரஜையா ஆகிறது மட்டும் இல்ல, அதுலயும் ரொம்ப தாழ்ந்த பிரஜை ஆயிடுவீங்க, ரொம்ப குறைஞ்ச பதவி அடைவீங்க. அது மட்டும் இல்ல, பயங்கர தண்டனை வேற அடைய வேண்டியிருக்கும். அந்த அரசாங்கத்துல கூட முதன்மை நீதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அப்ப நிறைய இது இங்க அப்படி கிடையாது, இங்க நமக்கு எல்லாமே ஒருத்தர் தான். அந்த கோர்ட்ல பாத்தீங்கன்னா இங்க இதுக்கு அடுத்தது அந்த கோர்ட்டு, எதிர்த்தது அந்த கோர்ட்டு, அடுத்தது ஃபைனல் ஜட்மெண்ட். இவங்க இங்க அப்படி கிடையாது, ஸ்ட்ரைட்டா பாபா தான் எல்லாமே. சோ இவரு தப்பாவும் பண்ண வாய்ப்பே கிடையாது. பதிதமானவங்களை பாவனமாக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். முழுமை ஆகணும், முழுமை ஆயிட்ட தூய்மை, தூய்மை ஆகுறதும் முழுமை ஆகும். முழுமையா ஆகல அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? பதிதத்திலும் மிக பதிதமா ஆகிடுவீங்க, கலீஜின்னு வாங்களே அந்த மாதிரி ஆயிடுவீங்கன்ற. அதாவது அதுதான், ஏன்னா பாபா விட்டு போயிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு அதோ கதிதான், ரொம்ப மோசமாயிடும் வாழ்க்கை. அது வந்து நிறைய பேர் அதை அனுபவமும் பண்றாங்க. அவங்களுக்கே எது ரைட்டு எது தப்பு ஒண்ணுமே புரியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி அவங்க கணவன் வேற பெண்ணோட தொடர்பு வச்சாரு அப்படின்றதுக்காக பாபா விட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க பொண்ணு பக்காவாயிட்டாங்க, அவங்க பொண்ணு பிடிச்சிட்டு இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கறிமீன் சாப்பிடணும்னு வேணும்னே அவங்க வரும்போதெல்லாம் கறிமீன் சமைக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய பாவத்தை. ஏன்னா அஞ்ஞானத்துல கூட ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னா அப்பா அம்மா விட்டுருவாங்க, ஏன்னா அது நல்ல பழக்கம் தான், நான்வெஜ் சாப்பிடாததுன்ட்டு. ஆனா இங்க வலுக்கட்டாம திணிக்கிற அளவுக்கு கீழான புத்தியுடையவர்களா ஆயிடுறான். அழுக்கா இருக்கிறவங்களை தூய்மையாக்குறதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சர்வசக்திவான் தந்தையை நீங்க அவமதிச்சீங்கன்னா தர்மராஜருடைய மிகப்பெரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். தெரிஞ்சுக்கணும் இத. ஏன்னா யாருடைய கட்டளை மீறீங்க, அதுவும் மீறதும் இல்லாம மத்தவங்களும் மீற வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். நீங்க தான் தாய் தந்தைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவருடைய வழிபடி தான் நடக்கும், அப்பதான் அவரோட குழந்தை நீங்க இல்லையா. ஸ்ரீஸ்தியின் வழிபடி நடந்து யோகாவில முழுமையா இருக்கணும். ஸ்ரீனா என்ன உயர்ந்த, ஸ்ரீஸ்ரீனா உயர்ந்ததிலும் உயர்ந்த, யார் அவரு பாபா. சோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடைய வழிபடி நடக்கணும், ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கணும், முழுசா பாபா நினைவுலயே இருக்கும். ஏன்னா மெயின் ஸ்ரீமத்தே அதுதான் நினைவு தான். நீங்க உயர்ந்தவர்களா இருந்தீங்க, சிரேஷ்டமான சூரிய வம்சி சந்திர வம்சியாக 21 பிறவிக்கு மகாராஜா மகாராணியா ஆக போறீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா இருந்தீங்க, மீண்டும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா ஆக போறீங்க. சிரேஷ்டம்னா உயர்ந்த, மகாராஜா மகாராணி ஆக போறீங்க. அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். 21 பிறவிக்கு நாராயணன் பதவி சும்மா கிடைக்குமா இல்ல, 21 பிறவிக்கு மிகப்பெரிய மகாராஜாவா இருக்க போறீங்க. அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன பொருள் சலனப்படுத்துது, காமத்தையோ கோபத்தையோ பேராசை தோணும் போது எதை விலையா கொடுக்கறீங்க, 21 பிறவிய விலையா கொடுத்துறீங்க, வேண்டான்னு விட்டுறீங்க. சோ அது ஞாபகம் இருக்கும். ஏன்னா அதை விட இங்க எதுவும் உயர்ந்தது எதுவுமே கிடையாது. கலியுகத்துல உயர்ந்தவர் ஆகணும்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடைய வழிபடி மட்டும்தான் நடக்கணும். ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவரு தானா, அவரை விட பெரிய டீச்சர் இருக்கிறாங்களா இங்க இருக்கிறவங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவர் மட்டும்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். தேவதைகளை கூட உயர்ந்தவர் தான் சொல்ல மாட்டார், உயர்ந்ததிலும் உயர்ந்தான்னு சொல்ல மாட்டார். தேவதைகள் என்னன்னு சொல்லுவோம், ஸ்ரீ ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீராமர், ஸ்ரீலக்ஷ்மி. ஆனா அது கூட ஸ்ரீ சீதான் சொல்லல இல்லையா, ஒருவேளை ஹிந்தியில சொல்லுவாங்க தெரியல. ஆனா சிவபாபாவை தான் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபான்னு சொல்றோம். இந்த நேரத்துல எல்லாருமே அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவங்களத்தான் இருக்கிறாங்க, அசுர வழிபடி தான் நடக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் வழி கேட்டீங்கன்னா அசுர வழியில இருந்து ஈஸ்வரிய வழியில வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா பாபா குழந்தைங்களும். அப்படியே முழுசா நடக்கல இல்லையா. அதனால நீங்க அவங்க கிட்ட போய் வழி கேட்டீங்கன்னா அவங்களும் அசுர வழியை தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களே ஃபாலோ பண்ணலையே. ஒரு மாதாஜி கீதா பாஷால கிளாஸ் எடுக்க போறாங்க, அப்ப அவங்க வந்து கேக்குறாங்க, இது மாதிரி நான் தூய்மையா இருக்கிறேன், என் கணவர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, என்ன பண்றது. உடனே இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீங்க அடம் பிடிக்காதீங்க, உங்களை திருப்திப்படுத்துங்க, பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுவாங்க, இல்லட்டா சுத்தமா இங்க வரவில்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற. ஏன்னா இவங்க அப்படி மாறி வந்திருக்கிறாங்க, அதனால அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. முரளி புரியுதுல, புரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு போய் டவுட் கேக்குறீங்க, அதனாலதான் மாட்டிக்கிறாங்க. முரளி புரியுது, முரளி கையில கொடுங்கன்ட்டு நீங்களா படிச்சு பாருங்க. இப்ப பாபா சொல்றாரு, இந்த நேரத்துல எல்லாரும் அசுர வழிபடித்தான் நடக்கிறாங்க, 5 விகாரங்களின் வழிபடித்தான் நடக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடைய வழி கிடைக்குது, இதை விட உயர்ந்த வழி உலகத்துல இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப மட்டும்தான் கிடைக்குது, அசுர வழிப்படிதான் இவ்வளவு நாள் நடந்தது. இந்த உயர்ந்த வழி ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமா தான் நீங்க ஸ்ரீலட்சுமியாக ஸ்ரீ நாராயணனாக ஆகுறீங்க. இந்த பட்டம் உங்களுக்கு கிடைக்குது, ஸ்ரீநாராயண் என்ற பட்டம். ராஜ்ய பாக்கியம் கிடைக்குது இல்லையா? சொல்றாரு இந்த வழியுடைய மகத்துவம் என்னன்றத புரிய வைக்கிறார். ராஜ்ய பாக்கியம் கிடைக்குது, ராஜாபிஷேகம், பட்டாபிஷேகம், தீபாவளியே ஸ்ரீராமர் பதவி இருக்கிறத குறிக்கிறதுக்கு தான் அப்படின்னு அஞ்ஞானத்துல சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க ஆகுறீங்க அப்படின்றது சாதாரண விஷயமா? அப்ப இந்த வழிப்படித்தானே நீங்க நடக்கணும். சத்யுக திரேதா யுகத்துல தூய்மைக்கான கிரீடமும் இருக்கும், ரத்தினத்தினாலான கிரீடமும் இருக்கும். அதான் இரட்டை கிரீடதாரிகள். தூய்மையின் கிரீடம் தான் ஒளி கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலை சுத்தி ஒளிவட்டம் இருக்கும் இல்லையா? சந்திர வம்சத்தினருக்கும் கூட கிரீடத்தை காட்டுறாங்க. இருந்தாலும் மகாராஜா மகாராணிக்கு மட்டும்தான் கிரீடத்தை காட்டுறாங்க, பிரஜைகளுக்கு காமிக்க மாட்டாங்க. நீங்க துவாபர யுகத்துல அழுக்காகும் பொழுது ஒளி கிரீடத்தை காமிக்க மாட்டாங்க. பதித்தமான ராஜா ராணிகள் பாவனமான ராஜா ராணிக்கு பூஜை செய்யறாங்க. இப்ப யாருக்கிட்டையும் ரெண்டு கிரீடமும் கிடையாது, கிரீடமற்றவர்கள் ஆகிட்டாங்க. இங்க பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் இருக்குது, இதையே பஞ்சாயத்து ராஜ்யம்னு சொல்லப்படுது. நீங்க பாண்டவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கும் எந்த ராஜ்யமும் இப்ப கிடையாது. இருந்தாலும் நீங்க எவ்வளவு புத்திசாலி ஆகி இருக்கிறீங்க, மூலவதனம் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சூக்ஷ்மவதனம் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்தூலவதனம் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஸ்தூலவதனத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாம மீண்டும் இரட்டை கிரீடதாரி ஆக போறோம், நடந்தது மீண்டும் நடக்கும், மீண்டும் நான் ஸ்ரீநாராயணன் ஆக போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுனால, அதற்கான முயற்சி செய்யறதுனால ஆரோக்கியம் செல்வம் ரெண்டும் கிடைச்சிருது. எல்லையற்ற தந்தையே நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது, நீங்க பாண்டவ அரசாங்கத்தின் மாணவர்கள் ஆகி இருக்கிறீங்க. பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். கீதையில பேரை மட்டும் மாத்திட்டாங்க. சங்கம யுகமா இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. சத்யுக திரேதா யுகத்துல ரெண்டு கிரீடம் இருக்கும் ராஜாக்களுக்கு, தூய்மின் கிரீடம், ரத்தின கிரீடம். மத்தவங்க காட்டவே மாட்டாங்க. கோயில பூஜிக்கப்படுறது எல்லாருமே மகாராஜாக்களா இருந்தோம். அதுதான் டபுள் கிரீடம், இரட்டை கிரீடம், தூய்மையின் ஒளி கிரீடம், அப்புறம் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஸ்தூல கிரீடம். சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர் ரெண்டு பேருக்குமே இருக்கும். துவாபர யுகத்துல இருந்து ஒரு கிரீடம் தான் இருக்கும், அதாவது தூய்மையின் கிரீடம் இருக்காது. தூய்மை இழந்துருவாங்க, விகாரத்துல விழுந்துருவாங்க, காமத்துல விழுந்துருவாங்க. அப்ப தூய்மை இழந்த ராஜாவா இருக்கிறாங்க இவங்க. தூய்மையான ராஜாக்களுக்கு கோயில் கட்டி பூஜை செய்யறாங்க. இப்படிதான் ஆரம்பிக்கும். முன்னோர்களை வழிபடுற முறையே இதன் மூலமா தான் வருது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் முந்தைய தலைமுறையை விட இப்ப இருக்கிறவங்க தூய்மை இழந்துதான் கிடப்பாங்க, அழுக்க ஆகிதான் கிடப்பாங்க. இருந்தாலும் முந்தைய தலைமுறையும் தூய்மை இழந்துதான் கிடைக்குது இப்ப. ஆனா சத்யுக திரேதா யுகத்துல பயங்கர தூய்மையா இருந்தாங்க, சோ அதனால அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடு. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கிரீடம் தான் இருக்கும், அவங்களுக்கு ஒளி கிரீடம் கிடையாது. ராஜராஜ சோழன் கட்டபொம்மன் இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஒளி கிரீடம் கட்டிருப்பாங்க, ஆனா இந்த கிரீடம் இருக்கும் தங்க கிரீடம். இப்ப ரெண்டு கிரீடமும் கிடையாது இல்லையா, இழந்துட்டு வரும். இத வேற பெருமையா சொல்லிக்கிறோம், மக்களை மக்களை ஆள்கிறோம் அப்படின்ட்டு. பிரபஸ்வர் பிரஜைகள் பிரஜைகள் ஆண்டுகிறான். இதுதான் பஞ்சாயத்து ராஜன் பெருமையா சொல்லுகிறான். நீங்க பாண்டவர்கள், பாண்டவர்களுக்கு எந்த ராஜ்யமும் கிடையாது. ஆனா எவ்வளவு பெரிய ராஜ்யம் உங்களுக்கு தெரியும், தேவதைகளுக்கே தெரியாத ஞானம் உங்களுக்கு தெரியும். மூலவாதன சூஷ்மபதன லோகம் பற்றி தெரியாது உங்களுக்கு, சிருஷ்டி சக்கரம் பற்றி தெரியாது. எல்லாமே நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சுக்கிட்டு இரட்டை கிரீடதாரி ஆகிட்டு இருக்கிறோம். எவ்வளவு போதை இருக்கிறோம், இரட்டை கிரீடதாரிகளாக ஆகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாம தான் இருந்தோம். இரட்டை கிரீடதாரியா ஆகும்போது சத்யுகத்துல ஆரோக்கியமும் நமக்கு இருக்கும், செல்வமும் இருக்கும். எல்லையற்ற தந்தை இப்பதான் உங்களுக்கு இந்த இறுதி பிறவில தான் கற்பிக்கிறார், ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஈஸ்வரனுடைய மாணவர்கள் அல்லது பாண்டவ அரசாங்கத்தின் மாணவர்கள் ஆகிய இருக்கிறோம். பாண்டவர்களுக்கு சிவன் கத்துக் கொடுக்கிறாருன்றத கீதையில தவறுதலாக கிருஷ்ணர் கத்து கொடுத்துட்டாருன்னு போட்டாங்க. ஏன்னா இது சங்கம் தடிக்கு வந்து அந்த யுகம், அதனால அந்த யுகத்துல வாழ்ந்த கிருஷ்ணர் கத்து கொடுத்தாருன்னு போட்டாங்க. எல்லாமே அப்படிதான் மாறி மாறி வந்துருச்சு. எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து நீங்க இப்ப ஆஸ்தி அடையிறீங்க, சத்யுக திரேதாயுகத்தின் சுகத்தை இப்ப அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க, அப்படின்னா சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நினைவு சின்னத்தை துவாபரத்துல இருந்து உருவாக்க ஆரம்பிச்சிடறாங்க. எந்த நினைவு சின்னத்தை? சங்கம யுகத்துல நீங்க பண்ற முயற்சியுடைய நினைவு சின்னத்தை. இங்க இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்ல, சத்யுகத்துடைய நினைவு சின்னமும் சொல்லலாம் இல்லையா. இப்ப சங்கம யுகத்துல பண்ற முயற்சி அம்மன் சிலை இந்த மாதிரி இருக்கு. இது இல்லாம சத்யுக திரேதாயுகத்துல வாழ்ந்த மகாராஜா மகாராணிகளுடைய நினைவு சிலைகளையும் உருவாக்குறாங்க கோயில்களாக. ஆனா எப்ப இதெல்லாம் உருவாக்குறாங்கன்னா துவாபர யுகத்துலதான் ஆரம்பிக்கிறாங்க. சத்யுக திரேதாயுகத்துல இருக்காது. இப்ப இங்க இருக்கிற பெரிய தலைவர்கள் காந்தி நேரு அவங்களுக்கு எல்லாம் இதே மரண உலகத்துல நினைவு சின்னங்களை உருவாக்குறாங்க. ஆனா உங்களுடைய நினைவு சின்னம் அமரலோகத்துல நீங்க சரீரத்தை விட்ட உடனே அமரலோகத்துல உருவாக்க மாட்டாங்க, மரண லோகத்துல துவாபர யுகத்துல உருவாக்குவாங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா, பல யுகம் கடந்து உருவாக்கப்படுது. இதெல்லாம் கர்மத்தின் விதி, தப்பாகவே வாய்ப்பு கிடையாது. எந்த கர்மம் செய்தவங்களுக்கு இந்த மகிமை கண்டிப்பா உண்டு. அவங்களே சார்ந்தவர்களாக ஆகும்போது நினைவு சின்னத்தை உருவாக்குறாங்க. துவாபர யுகத்துல இருந்துதான் இந்த பக்தியே ஆரம்பிச்சது. இத நம்ம இப்பவும் கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஜெகதம்பா யாரு, ஆதி தேவி யாரு, ஆதி லட்சுமி யாரு, ஆதி நாராயணன் யாரு, யாருக்குமே தெரியல. தெரிஞ்சிருக்கணுமே, தெரியாமலே பூஜை பண்றாங்க. நாடகத்துடைய முதல் இடைக்கடையை பற்றி மனிதர்கள் தெரிஞ்சிருக்கணும், ஆனா யாருக்கும் தெரியல. லட்சுமி நாராயணனை பத்தியும் தெரியல. தந்தை ஞானம் நிறைஞ்சவரா இருக்கிறாரு, நாம அவருடைய குழந்தைங்க, அதனால நாமளும் ஞானம் நிறைஞ்சவரா இருக்கிறோம். ஆனா வசிக்கிற மனம் வச்சிருக்கிறது, ஏன்னா நிறைய குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி ஞானத்தை கிரகிக்கல. மாஸ்டர் ஞானம் நிறைஞ்சவரா இருக்கிறோம். தந்தை மட்டும்தான் முழு ஞானம் நிறைந்த ஞான கடலா இருக்கிறார். தந்தை தூய்மையின் கடலா இருக்கிறார், நாமளும் அதே மாதிரி ஆகிறோம். அசுத்தமா ஆகி இருக்கிற ஆத்மா தான் இப்ப மீண்டும் தூய்மையா ஆகுது பாபாவுடைய ஞானத்தை கேட்டு. மற்றபடி கங்கையில குளிச்சு யாரும் தூய்மையாக முடியாது, ஏன்னா அழுக்கு ஆத்மாவில இருக்கு, உடம்புல கிடையாது. பாவம் ஆத்மாவில இருக்குது, உடம்புல கிடையாது. அந்த பாவத்தை அழிக்கணும்னா ஞானத்தை கேட்டு கேட்டு ஞானத்துல மூழ்கி ஞானத்தின் சொரூபமா ஆகும் பொழுது, தெய்வீக குணங்களாக அந்த ஞானத்தை மாற்றும் பொழுதுதான் ஆத்மா தூய்மையாகும். அப்படி ஆக்கக்கூடியவர் ஒரு தந்தை மட்டுமே. அதனால்தான் அவரை பதித்த பாவனன் சொல்லும். பதித்த பாவன அவர் எதிரில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க ஞாபகப்படுத்த, அடிக்கடி அவர் எதிரில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்றது என்ன அர்த்தம்? யாரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க தெரியுமா? உங்களை தூய்மையாக்குறவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு முறை நம்பிக்கை வந்துட்டாலே போதும், தந்தைய குழந்தைங்க மறக்க மாட்டாங்க. நம்பிக்கை நல்ல மெயின். இறந்து விட்டாலும் கூட அவருடைய ஆத்மாவை அழைக்கிறாங்க. பிறகு அவர் வந்து பேசுறது நாடகப்படி இந்த பாகம் இருக்கும் பொழுது அவர் வந்து உரையாடலும் செய்யறாரு. நாடகத்துல எது நடந்து முடிஞ்சதோ அது முடிவானதாகும். நாடகமானது சரியான பாதையில் செல்ல வேண்டும். அதனால அதிர்ஷ்டம் இருந்தா முயற்சி செய்யறன்னு சொல்லக்கூடாது. சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா தண்ணி வாயில தானா வருமா? எடுத்து குடிக்கணும்ல. ஒவ்வொரு விஷயத்திலும் முதல்ல முயற்சி பண்ணணும். சும்மா யாரும் உட்கார்ந்துட கூடாது. அமைதியா உட்கார்ந்துட்டீங்கன்னா இறந்துடுவீங்க. சன்னியாசிகளுடையது கர்ம சந்நியாசம். ஆனா எது வரைக்கும் கர்மேந்திரியங்கள் இருக்குதோ அது வரைக்கும் கர்மத்தை சன்னியாசம் செய்ய முடியாது. ஏந்திரிக்கிறது உட்கார்றது எல்லாமே கர்மம் தானே. ஆத்மா சரீரத்தை நடத்தக்கூடியதாக இருக்குது. ஆத்மாவில தான் சமஸ்காரம் இருக்குது. இரவுல ஆத்மா அசரீரி ஆகிடுது. நான் காரியம் செஞ்சு செஞ்சு கலைப்படைஞ்சிட்டேன்னு ஆத்மா சொல்லுது. அதனால இரவுல ஓய்வெடுத்த அசரீரி ஆகிடுது. ஆத்மா தான் சாப்பிடுது குடிக்குது. ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களின் மூலமாக நான் வழக்கறிஞர், நான் இன்னார் அப்படின்னு சொல்லுது. ஆத்மா தந்தையை அழைக்குது. ஓ இறை தந்தையே கருணை காட்டுங்கள் நினைவு செய்து. அவர் ஞானம் நிறைந்தவராகவும் பேரானந்தமானவராகவும் இருக்கிறாரு. அவர்கிட்ட முழு ஞானம் இருக்குது. இங்க உங்களுக்கு அரைகுறை ஞானம் மட்டுமே இருக்குது. பிரம்மாண்டம் மற்றும் சூக்ஷ்மவதனம்னா என்ன, நாடகம் எப்படி திரும்ப சுத்துது, எங்க போறோம், மறுபிறப்பு எப்படி எடுக்கிறோம், எத்தனை பிறப்புகள் எடுக்கிறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியல. குழந்தைகளாகிய நீங்க தான் முயற்சியின்படி தெரிஞ்சுக்கிறீங்க. மற்றவர்களையும் இந்த ஞான சிதையில உட்கார வச்சு வைகுண்டத்துக்கான வழிய சொல்லணும். மற்றவங்க யாருமே இதை தெரிஞ்சுக்கல. குழந்தைகளே தந்தையின் கைய விட்டுடாதீங்க. தந்தையை நினைவு செய்யறதன் மூலமா தான் விகர்மங்கள் விநாசமாகும். குழந்தைங்களை தந்தை நினைவு செய்ய வேண்டியதில்லை. எல்லோரும் என்னுடைய குழந்தைங்கன்னு அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. எல்லோரும் என்னை நினைவு செய்யறாங்க. நிர்வாண தாமத்தில் என்னுடன் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனால மறதியா கூட தந்தைய மறந்துடக்கூடாது. எந்த சந்தேகமும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. ஜென்ம ஜென்மத்துக்கு பாவம் செஞ்சிருக்கிறோம். அதை எரிக்கிற வழி, ஒரு வினாடியில எரிக்கிற வழிய சொல்றவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்மளுடைய அப்பா அப்படின்னு நிச்சய புத்தி வந்துட்டாலே மறக்க மாட்டோம். ஏன்னா குழந்தை எப்பவுமே அப்பாவை மறக்காதே. அப்பா செத்தா கூட அவர் ஆத்மாவை வர வச்சு அவர் கூட பேசு பேசி சாப்பாடெல்லாம் ஊட்டுறாங்க. செத்தா கூட மறக்க மாட்டாங்க அந்த அப்பா அழியக்கூடிய அப்பாவை. இவரோ அழிவற்றவர், இவரையே மறக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வர. எது நடந்து முடிஞ்சதோ அது முடிவாச்சு, நாடகத்துல பதிவாச்சு, அது மறுபடியும் நடக்கும். ஆனா நாடகத்துல இருந்தாதான் நடக்கும். அதே மாதிரிதான் காட்சி பாக்குறது. அம்மா விட பவர்ஃபுல்லானவங்களான. ஆனா மம்மாவுக்கு காட்சி பாக்குற பாகம் இல்ல, அம்மா எந்த காட்சியும் பாக்கல. பாபா சார், நாடகம் சரியான பாதையில போகணும். இப்ப அதாவது நாடகத்துல இருந்தாதான் நடக்கும், அதுவும் உண்மைதான். ஆனா இதே நேரத்தை தப்பா புரிஞ்சுட்டேன், நாடகத்துல எனக்கு என்ன பதவின்னு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு, நான் எதுக்கு இப்ப முயற்சி பண்ணணும் அப்படின்னு முட்டாள்தனமா சொல்லக்கூடாது. அதிர்ஷ்டம் இருந்தா முயற்சி பண்ணிட்டு போறேன்னு இருக்கக்கூடாது. சும்மா உட்காந்தா தான தண்ணி தானா வாய்க்கு வருமா? நீ தானே எடுத்து குடிக்கணும். அதே மாதிரி நாடகத்துல இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கற பார்ட் இருக்கு, கேட்கற பார்ட் என்பது இருக்கு. கேட்டது சீரியஸா எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்க அதிர்ஷ்டத்தை நீங்க உருவாக்கலாம். அலட்சியமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் இருக்கும். அதுக்காக நாடகத்துல இல்லாததும் நடக்காதுதான். சோ ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். அப்ப நாடகம்ன்ற விஷயத்த மத்தவங்களுக்கு அப்ளை பண்ணணும், நாம முயற்சி பண்ணணும். மத்தவங்க ஏன் முயற்சி பண்ணணும்? அது நாடகம்னு விட்டுலாம், ஆனா நமக்கு அப்படி பண்ணிட முடியாது. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல முயற்சி, சும்மா யாரும் உட்காந்துடக்கூடாது. அமைதியா கம்முன்னு உட்காந்துட்டீங்க இறந்துடுவீங்க, ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. சும்மா இருங்க, இதுதான் மிகப்பெரிய தியானம். சும்மா இருக்கிற மாதிரி மிகப்பெரிய தியானம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதுல கொடுமை என்னன்னா, 10 வருஷமா பிரம்மகுமாரி சென்டருக்கு வர ஒருத்தர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறார். ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அகம்பாக சொல்றாரு, சும்மா உட்காந்தா எதுவும் கிடைக்காது, செத்துதான் போவ, பாவம் எல்லாம் ஏரியாது. சன்னியாசிகளுடைய இது கர்ம சந்நியாசம். அவங்க பண்றதுக்கு பேர் கர்ம சன்னியாசம். எதுவும் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? கர்ம சன்னியாசம். சோ ஸ்கூல்ல எல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம சொல்லலாம், எப்படி தியானம் பண்ணுவீங்கன்னா எப்படி பண்ணுவாங்க, இப்படியே நாள் ஃபுல்லா இருந்துடுவீங்களா? சோ அமைதியாக வாழறதுக்கு தான் தியானம்னா, அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு தியானம் கிடையாது. அமைதியா வாழறது எப்படி? அதுதான் ராஜயோகம். இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டது யோகம் இல்ல, கர்ம சன்னியாசம். நீங்க என்ன துறவியாவா போறீங்க அப்படின்னு கேட்டா அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லா ஹடயோகிகளும் ஒரு வினாட்டில தூக்கி கடைஞ்சிருவாங்க இந்த ஒரு வார்த்தையில இல்லையா. இது கர்ம சன்னியாசம் அவங்க பண்றது, இது யோகமே கிடையாது. பாபாவோட இணைக்கும், அவருடைய குணத்தை மாத்தணும், அவருடைய வழியை சதா மனசுக்குள்ள நினைக்கும். கர்மேந்திரியம் இருக்கிற வரைக்கும் காரியம் செஞ்சே தீருவீங்க, ஏன்னா அதுக்குதான் உங்களுக்கு கர்மேந்திரியமே கிடைச்சிருக்கும். எந்திரிக்கிறது உட்கார்றது இதெல்லாம் காரியம் தானே. ஆத்மாதான் சரீரத்தை நடக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சரீரத்தை நடத்துறது தான் யோகம். எதுவுமே பண்ணாம கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிடையாது. சோ இப்ப பாபா ஆத்ம பயிற்சி. சோ இது ஆத்ம பயிற்சிக்கு நம்ம அடிக்கடி நம்ம பேசிக்கலாம். ஆத்மா சரீரத்தை நடத்துது, சரீரம் ஆத்மாவை நடத்தல. ஆத்மாவில சமஸ்காரம் இருக்குது. சோ ஒரு 2-3 நாள் அந்த வாணியில சொல்றேன் இல்லையா, ஒரு இடத்துல ஒரே பொண்ணு 2 பசங்களை லவ் பண்ணி ஒருத்தனை கொலை பண்றான், கழுத்தை வெட்டிடுறான். வெட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உடம்பு, தலை இல்லாத அந்த உடம்பு மட்டும் ஏந்திச்சு அவன் கழுத்தை நெரிக்கிறது கரெக்டா போகுது. சயின்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்குது, எல்லாத்தையும் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது. பிரெயின் இருக்கிற தலை தான் கீழே விழுந்துச்சு இல்ல, அது கரெக்டா போகுது. ஆத்மா நடத்துறது கண்ணு கிடையாது, கண்ணு உடம்புலதான் இருக்குது, ஆனா ஆத்மா வழி நடத்துது இல்லையா. ஆத்மாவிலதான் சமஸ்காரம் இருக்கு. நீங்க செய்யறது எல்லாம் ஒரு சிலர் சாப்பிட்டு தட்ட ஒரு இடத்துல வைப்பாங்க, ஒரு மாதிரி வைப்பாங்க, இன்னொருத்தவங்க வேற மாதிரி வைப்பாங்க. அந்த பாத்திரத்தை கழுவுறதே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒரு சிலர் அப்படியே சாப்பாடு சாப்பிட்ட கையோடவே டேப்பை துவைப்பாங்க. இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டேப் திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டேப் தண்ணியை எடுத்து கழுவாங்க. சோ இதுதான் அவங்க அவங்களுடைய சமஸ்காரம்.
இரவுல ஆத்மா அசரீர ஆயிடும் இல்ல நைட்டு தொப்பாருங்களா நைட்டு தூங்க பட்டோன்னே ஏன் தூக்கம் வரமாட்டேங்குது எல்லாரும் அதானே சொன்னாங்க தூக்கம் வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது ஏன் வரமாட்டேங்குது காலைல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அது என்ன விஷயங்கள் எல்லாமே உடல் உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு உணர்வை தூண்டிடும் அதே தான் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு எமோஷனலான விஷயங்கள் தான் மைண்ட்ல ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் நீங்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகி அப்புறம் தூங்குறாங்க முடியாதவங்க தூங்க மாற்ற வேற போட்டு தூங்குறாங்க சோ எல்லாத்தையும் மறக்கும் பொழுது ஆச்சரியாயிடுது அப்பதான் தூங்குவாங்க அப்ப உடல் உணர்வு ஃபுல்லா மறக்கிறத தான் தூக்கம்ன்றோம் ஆனா இங்க பாபா நிரந்தரமாக உடல் உணர்வை மறந்துருக்கு வழியே தெரியாது ஆத்மா வந்து நான் நிறைய காரியம் செஞ்சு களைப்படைஞ்சிட்டேன்னு சொல்லுது சோ இது வந்து நைட்டு ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றது மாதிரி ஆத்மா வந்து ரொம்ப டயர்டா இருக்குதுன்னு சொல்லுது அப்படி உங்களையே பிரிச்சு கூட பேசுங்க அப்ப நான் ஆத்மா ஆத்மான்றது ஞாபகம் இருக்கும் டயர்டா இருக்கிறதுனால ஆத்மா என்ன பண்றது இரவுல ஓய்வெடுத்துக்குது அசரீரி ஆகிடுது சோ சாப்பிடுறதும் ஆத்மா தான் அப்ப நம்ம சொல்லுவோம் ஆத்மா தான் சாப்பிடுறேன் ஆத்மா நான் இதை பிடிக்கிறேன் சோ ஒரு ஒரு இதுலயும் ஆத்மா நான் ஆத்மா நான் இருந்துகிட்டே இருக்கும் சோ நான் வழக்கறிஞர் நான் டாக்டர் நான் இன்ஜினியர் இது எல்லாமே சொல்லுது கர்மேந்திரங்களின் மூலமாக அப்பாவை துக்கம் வரும்போது அப்பாவை கூப்பிடுறதும் ஆத்மா தான் இறை தந்தையே பரமபிதாவே கருமை காட்டுங்க அப்படின்னு நினைக்கிறது ஆத்மா எல்லாமே பண்றது ஆத்மா இறைவனும் ஞானம் நிறைந்தவர் பேரானந்த சுரூபமா இருக்கிற அவர்கிட்டதான் முழு ஞானம் இருக்கு நம்மளையும் பேரானந்தத்தின் சொரூபமா மாற்றக்கூடிய ஞானம் முழு ஞானம் அவர்கிட்டதான் இருக்குது கலியுகத்துல இருக்கக்கூடிய அறகுற ஞானம் எல்லாமே கட்சியில துக்கத்தைதான் மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள் சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் எல்லாமே துக்கத்தை தான் ஏன்னா இருக்கிறதுக்குள்ள அறகுற ஞானம் இன்டர்நெட்ல ஒரு பிரதர் யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு விஞ்ஞானத்துக்கு தெரியாத பஞ்ச விஷயங்கள் அப்படிங்கிற டாபிக் போட்டு எல்லாருக்கும் வந்து சுனாமி வந்து அந்த கடலுக்கு சில டெக்னாலஜி பிளேஸ் அசைறதுனால வருதுன்னு தெரியுது ஆனா டெக்னாலஜி பிளேஸ் ஏன் அசைதுன்னு யாருக்குமே தெரியாது சமஸ்தபுரில் அதே குறிப்பிட்ட டைம்ல மட்டும் அரவுரை பாபா கிட்ட வந்தா எல்லாமே தெரிஞ்சிருக்கும் பிரம்மாண்டம் மற்றும் சூக்ஷ்மவாதனம்னா என்ன யாருக்கும் தெரியாது முக்தி முக்தின்றாங்களா என்ன அப்படி யாருக்கும் தெரியாது பல வருஷம் கவனம் கிடைக்கணும் அப்பதான் தெரியும் ஐயா அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டாரா முதல்ல தெரிஞ்சிருந்தா ஏன் பிறவா நிலைன்னு ஒண்ணு பத்தி பேச போறாங்க அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியல மறுபிறவி எடுத்தே ஆகணும்னு அவங்களுக்கு தெரியல அதுவும் எத்தனை மறுபிறவிகள் தெரியாது எப்பவுமே மனிதர்களாவே தான் பிறப்போன்ற விஷயமும் தெரியாது ஆடாகி புல்லாகி பூண்டாகி சொல்லிட்டாங்க ஆனா நீங்க தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க முயற்சியின்படி இங்க முயற்சியின்படி அப்படின்னு பாபா சொல்றாரு அது என்ன முயற்சியின்படி பாபா சொல்றாரு கேட்கறோம் இதுல என்ன முயற்சி இருக்கு நினைக்கிறதே ஒரு முயற்சி இன்னொன்னு தூய்மையா இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களையும் இந்த ஞான சிதையில அமர்த்தி வைகுண்டத்துக்கான வழியை சொல்லணும் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா மற்றவங்களுக்கும் புரிய நெருப்பிய வைக்கணும். பாபா நேத்து சொன்னார, எல்லாரும் நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, கரையில இருக்கீங்க, மத்தவங்க அழைச்சிட்டு வாங்க.
எல்லாரையும் ஞானச்சிதையில உட்கார வைங்க, அவங்க காமச்சிதையில உட்காந்து எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஞானச்சிதையில உட்கார வச்சு வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போங்க. வைகுண்டத்துக்கு போறதுக்கான வழியை சொல்லுங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு டவுட்டே தேவையில்ல, யாருக்கும் தெரியாது. ஒரு மதத்துடைய பெரிய தலைவரா இருக்கட்டும், முதல்வர், பிரதமர், ஜனாதிபதி, யாரா வேணாலும் இருக்கட்டும், யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். இத சொல்லுங்க குழந்தைகளே, தந்தையின் கைய விட்டுடாதீங்க. தந்தையை நினைவு செஞ்சாதான் பாவங்கள் அழியும். குழந்தைங்களை தந்தை நினைவு செய்ய வேண்டியது கிடையாது. எல்லோரும் என்னுடைய குழந்தைங்கன்னு அவருக்கு தெரியும். எல்லோரும் என்னத்தான் நினைக்கிறாங்க, நிர்வாண தாமத்துல எல்லோரும் என் கூடத்தான் இருக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு, மறந்து கூட பாபாவை மறந்துடாதீங்க. எப்படி சொல்ற சார், எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. சோ பாபா இவ்வளவு வழியும் சொல்லிட்டு என் கையை விட்டுடாத குழந்தை, டூருக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்து அஞ்சாவதுக்கு கீழே அது மாதிரிலாம் ஸ்கூல் டூர் அழைச்சிட்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, யாராவது மிஸ் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா கை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், தனியா போயிடக்கூடாது, மிஸ்ஸுக்கு தெரியாம போகக்கூடாது, என்ன இருந்தாலும் மிஸ் கிட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, என் கையை விட்டுடாதீங்க, சுத்தி புள்ள பிடிக்கிறோம், பாபா பிள்ளைங்களா பிடிப்பான் மாயா, கைய விட்டுடாதீங்க, நினைவு மறந்துடாதீங்க, நினைவு செஞ்சாதான் பாவங்களா. இங்க மறந்துடாதீங்க விட்டுடாதீங்கன்றதே என்ன அர்த்தம், பாபாவை நினைக்க மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா எப்படி பாவம் அழியும், பாவம் இருந்துச்சுன்னா எப்படி சொர்க்கத்துக்கு வர முடியும். நான் வந்து உங்களை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவுமே தெரியும் இல்லையா, கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க தான் முயற்சி செய்யணும். எல்லாரும் என்னுடைய குழந்தைங்கன்னு தெரியும் எனக்கு எப்பவுமே, எல்லாரும் என்னத்தான் நினைக்கிறீங்கன்னு தெரியும், எல்லாரும் என் கூட தான் இருக்கிறீங்கன்னு தெரியும். பரந்தாமத்துல உங்களுக்கு தான் தெரியல, அதனாலதான் மறந்துடுறீங்க. சோ ஞாபகப்படுத்திட்டே இருங்க, ஒரு வினாடி கூட மறக்காதீங்க, எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, வீண் விஷயங்கள் இல்லையா, இப்ப பாபா ஞானத்தை சொல்றேன்னு வீண் விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாலே பாபா விட்டு எட்ட நம்ம போயிடுவோம் ஃபர்ஸ்ட், அப்புறம் எங்க மத்தவங்களை அழைச்சிட்டு வருது. அதனாலதான் பாபா சொல்றாரு, ஒரு சில விஷயங்கள் பாபாவே சொல்லிட்டு இதுல விஸ்தாரமா நீங்க போக தேவையில்லை, இந்த டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பாபா சொன்னதையே நாம மத்தவங்க கிட்ட சொல்றது இல்ல, இதுல என்ன நீங்க புதுசா யோசிச்சு நேரத்தை வினாக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா. சொன்னதுலயே 1% கூட சொல்லல, வெளியிலே சொல்றதே இல்ல பாபா கொடுக்குற ஞானத்தை, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிறேன்ற பேர்ல நேரத்தை வினாக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, இதுதான் பாபாவுடைய கட்டளை. இவ்வளவுதான் நமக்கு வேலையே சங்கமேகம், அப்பாவை நினைக்கிறது ஆஸ்தியை நினைக்கிறது, அப்பாவை நினைக்கிறது ஆஸ்தியை நினைக்கிறது. ஓம் நம சிவாயா, அப்பாவுடைய மகிமை பாடிட்டு இருக்கிறது. ஓம் நமோ நாராயணா, நான் தான் அந்த நாராயணன். இந்த ரெண்டு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது பெரிய குழப்பம் ஏற்பட்டா கூட அப்பாவை மறக்க கூடாது, என்ன வேணாலும் ஏற்படட்டும் அப்பாவை மறக்க கூடாது. மறந்துட்டீங்கனாலே படகு மூழ்கிடும். ஆக்சுவலா அந்த நேரம் தான் அப்பாவை அதிகமா நினைக்கணும், குழப்பம் வரும்போது, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. குழப்பத்தை ஃபீல் பண்றீங்கனாலே கொஞ்சம் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம், வேகமா நினைவு செஞ்சு மேல வந்துடும். நினைவு தான் இங்க நீச்சல் அடிச்சு மேல வர்றது. உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, ஏன், ஏன்னா நீங்க சொல்றீங்க இந்த ருத்ர ஞான வேள்வியின் மூலமா தான் விநாச நெருப்பு ஏற்பட போகுது, உலகம் அழிய போகுது, எங்க மூலமா தான் அழிய போகுது, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னும் போது அவங்களுக்கு தாங்க முடியல. ஏன்னா அவங்க 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் உலகம் அழிய போகுதுன்னு ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, உலகம் அழிய போகுதுன்னா சொல்லாதீங்க, நானே இப்பதான் லவ் பண்றேன்றாங்க, இன்னும் 10 குழந்தை பெத்துக்கணுமா. ரொம்ப சொல்றாரு, உங்களுக்கு நிறைய எதிரிகள் அதனாலதான் இருக்கிறாங்க, உண்மையை சொல்றதுனால.
ஏன்னா கன்ஃபார்மா உலகம் அழியத்தான் போகுது அப்படின்னு நீங்க தான் அடிச்சு சொல்றீங்க. இப்பவே இந்த யுத்தத்துக்கு பிறகுதான் முக்தி ஜீவன் முக்தி கதவு திறக்கப்படும் உங்களுக்கு தெரியும். சொர்க்கவாசல் எப்ப திறக்கப்படும்? இந்த உலகத்தோருக்கு பிறகுதான் திறக்கப்படும், உலக அழிவுக்கு பிறகுதான் திறக்கப்படும் அப்படின்னு தெளிவா புரிஞ்சிருக்கிறீங்க. சோ பெரும்பாலான ஆத்மாக்கள் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க, நீங்க பிறகு ஜீவன் முக்திக்கு வந்துடுவீங்க. எல்லாரும் அங்க போயிடுவாங்க, ஆனா நம்ம தான் அங்க போயிட்டு உடனே ஜீவன் முக்திக்கு வந்துடுவோம், சொர்க்கத்துக்கு சத்தியத்துக்கு வந்துடும். முதன் முதலாக தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க தான் வருவாங்க. சோ அதுலயும் ரொம்ப பக்காவா இருக்கிறவங்க ஃபர்ஸ்டே வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. நம்ம முதல்ல வரவங்க எல்லாம் தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க தான். அவங்க வந்து சத்தியுக திரேதாயுகத்துல அவங்க பார்த்த முடிச்ச பிறகுதான் தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் வரும். துவாபரகத்துல இருந்து வந்து அவங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்யும். ஆனா எல்லோருக்கும் முன்னாடி பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு பாபா வர்றார். சத்தியுகத்துக்கும் முன்னாடியே வந்துடுறார், சங்கமயத்துல வர்றார். சோ பிராமணர்களை தேவதையாக ஆக்கிற ஞானத்தை கொடுத்து, முதல்ல பிராமணர்களை படைக்கிறேன், படைத்து அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து தேவதைகளை ஆக்கிறேன். ஆனா அவர் வரும்போது இந்த உலகத்துல எல்லாரும் கீழான வர்ணத்தை சார்ந்தவர்களாக சூத்திரர்களாக இருக்கிறாங்க. ஆனா சூத்திரர்கள் பிராமணர்களாக ஆகாத வரைக்கும் சிவபாபா கிட்ட இருந்து எப்படி ஆஸ்தி அடைய முடியும்? கலியுக பிராமணனா இருந்தாலும் அவங்களும் சூத்திரர்கள் தான் இல்லையா? அதனால நீங்க பிராமணர் ஆனாதான் அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைய முடியும், பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினரா ஆனாதான் நீங்க ஆஸ்தி அடைய முடியும். கண்டிப்பா இந்த பிராமண வர்ணத்துல வந்தே ஆகும், ஆஸ்தி அடையணும்னா வந்தே ஆகும். நம்மளுடைய நடத்தையை பார்த்து மத்தவங்க புரிஞ்சுக்காங்க, இவங்க தேவதா தர்மத்தை சார்ந்தவங்கள மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு. அதே மாதிரி நம்மளும் புரிஞ்சுக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஞானத்தை சொல்லும் போது நேத்து கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் பார்த்த உடனே இவங்க தேவதா தர்மத்தை சார்ந்தவங்கன்னு எனக்கு டச் ஆகுது, அவங்களுக்குதான் நான் ஞானத்தை கொடுக்கறேன்றான். புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த குலத்தை சார்ந்தவங்க மூலமா தான் பாபா இந்த விதை ஞான விதையை தெளித்து கொண்டிருக்கிறார். பாபா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறார், பிரம்மாவை புரிஞ்சுக்கிறார், பிரம்மா உடல்ல வர்றார். சோ அதே மாதிரி அந்த ஞானத்தை கொடுத்து கொடுத்து நமக்கும் புரிய வைக்கிறார். இப்படிப்பட்ட இனிமையான பாப் தாதாவை ஒருபொழுதும் மறந்துடாதீங்க, முழு ஆஸ்தி கொடுக்கிறார் இல்லையா? சிவ பாபா பிரம்மா தாதா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறாங்க. அதனால இவங்களை மறந்துடாதீங்க ஒரு பொழுதும். அவங்களத்தான் நீங்க தான் தாய் தந்தைன்னு நீங்க சொன்னீங்க, உங்களுடைய கல்வி மூலமாக எங்களுக்கு 21 பிறவிக்கான எல்லையற்ற சுகத்தை அடைவோம்னு சொன்னீங்க. அவர் வந்திருக்கிறாரு, முயற்சி செஞ்சு உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடையணும் வழி கொடுக்கிறாரு, முயற்சி பண்ணணும். நிரந்தரமா அவருடைய நினைவுல இருக்கணும். நல்ல குழந்தைங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பாபா நாங்க கௌரவத்தோட தேர்ச்சி அடைஞ்சு காட்டுறோம், உங்க பேரை காப்பாத்துறோம் அப்படின்னு உறுதிமொழி செய்வாங்க. நாம கண்டிப்பா சூரிய வம்சத்தின் ராஜ்யத்தை அடைவோம் அப்படின்னு உறுதிமொழி செய்யணும். பாபா சொல்ற நல்ல முறையில உங்களுடைய உறுதிமொழிய காப்பாத்துங்க, உங்களை பாதுகாத்துக்கோங்க, இதுலதான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இந்த உறுதிமொழியை நிறைவேற்றுறதுலதான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா மாயை குறைஞ்சது கிடையாது, உறுதிமொழி எடுத்திருக்கிற வாவோ மண்டையில உடைக்கிறேன்னு பாத்துட்டு இருக்கோம். அதனால எச்சரிக்கையா இருங்க. ஒவ்வொரு அடியில நான் பாபா வழிபடித்தான் நடக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணி பண்ணி அடி எடுத்து வைங்க. ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துல சூரிய வம்ச பதவி அடையிறதுக்கு தகுந்தா போல முயற்சி செய்யுங்க. இப்ப முயற்சி செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்துல இதே மாதிரி முயற்சி செய்வீங்க. சோ அதுவே உங்களுக்கு போதையப்படும். ஒரு தடவை ஒரு ஆட்ட ஒருத்தங்க அழகா போறாங்கன்னு நீங்க திரும்பி பார்த்து மயங்குறீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் மயங்கிடுங்க. அது எவ்வளவு பெரிய தண்டனை அப்பப்ப தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இது இறுதி நொடின்றதுக்கு அதான் அர்த்தம். ஐயோ ஒவ்வொரு கல்பத்திலயும் நான் இந்த டெஸ்ட் பேப்பர்ல ஃபெயில் ஆயிடுவேனா? இது உண்மையிலே வெக்கம். ஆனா அது மாதிரி போனாலும் பாக்கணும்ன்ற எண்ணம் வந்தாலும் நான் எதுக்கு பாக்கணும், நான் நிரம்பியவன், நான் பாபாவோட குழந்தை அப்படின்னு நீங்க பாக்காம விட்டு அந்த எண்ணத்தையும் அழிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. ஒவ்வொரு கல்பத்திலயும் நான் ஜெயிச்சிட்டேன் அந்த போதை, ஒவ்வொரு கல்பத்திலயும் நான் ஜெயிச்சிட்டேன் அதை உருவாக்கிக்கிட்டே இருங்க. இப்ப பண்ற முயற்சி எல்லாம் ஒவ்வொரு கல்பத்திலயும் அதே மாதிரி பண்ணுவீங்க. அதனால எச்சரிக்கிறேன். இப்ப எழுதுற தலைவிதி வந்து ஒவ்வொரு கல்பத்துக்கான தலைவிதி. அதனால பாபா சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. சந்தேக புத்தியோட ஒரு பொழுதும் ஆகிடக்கூடாது. எச்சரிக்கை இருந்துகிட்டே இருக்கும். பாதுகாப்பா இருங்க. வண்டி ஓட்டுறவனுக்கு எதிர ரொம்ப தூரத்துல ஒருத்தர் வரும்போதே இங்கே அப்படியே பிரேக்ல ஸ்லைட்டா கால் போகும். பின்னாடி அது ஒரு எதிரி, ஒரு ஆபத்து அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் பாபா சொல்ற தொலைநோக்கு பார்வையுடையவரா இருக்கணும். மாயை எட்ட வரும்போதே கண்டுபிடிச்சிடணும், கண்டுபிடிச்சு நம்மளுடைய ஆயுதத்தை எடுத்துக்கணும். நினைவு ஆக்சுவலா நினைவு எப்பயுமே இருக்கணும். அந்த நேரம் அதிகமா அதுக்கேத்த மாதிரி ஞான பாயிண்ட் சொல்றது இது இருந்துட்டு இருக்கணும். பாதுகாப்பா இருங்க. கொஞ்சம் கூட சந்தேக புத்தியுடையவர் ஆகக்கூடாது. சரி கொஞ்சம் பேசிதான் பாப்போமே, என்னதான் வீண் விஷயம், ஏதோ சொல்றாங்க, என்னதான் நடக்குது, மாட்டிக்குவீங்க. அதுவே சந்தேக புத்தி தான். அப்படி ஆகக்கூடாது. பாபா என்ன சொன்னா, கலியுகம் செத்து போச்சு. கலியுகத்துல யார் செத்தா உங்களுக்கு என்ன, அதை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? யார் செத்தா என்ன, யார் ஆண்டா நமக்கு என்ன? பாபா 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 இது மட்டுமே இருக்கணும். லௌகீக சம்பந்தத்துல கூட எப்பவுமே அப்பா அம்மா மேல குழந்தைங்க சந்தேகத்தையே எடுத்துட்டு வர மாட்டாங்க, கொண்டுட்டு வர முடியாது அவங்களால. அப்ப உங்களுக்கு வரலாமா? புத்தியில எப்பவும் பாபாவின் நினைவு இருக்கணும். இவரு எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடிய பாபா. இருந்தாலும் மாயை குழந்தைகளாகிய உங்களை யுத்தத்துல தோற்கடிச்சிடுது. ஒருபொழுதும் அசுத்த அகங்காரத்துல அசுத்த பேராசையில சிக்க கூடாது. ஆனா நீங்க மிகப்பெரிய பேராசைக்காரர்களாக இருக்கிறீங்க. இது நிறைய பேர் கேட்பாங்க, ஆசை விடணும்ன்றீங்க, இது ஆசை இல்லையா சொல்றதுல பாபா சொல்ற ஆமாம் ஆசைதான், பேராசைதான். ஆனா இது சுத்தமான ஆசை. இதுலதான் உங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே நன்மை இருக்கு. எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து சொர்க்கத்துக்கான ஆஸ்திய அடைவோன்ற சுத்தமான பேராசை உங்களுக்கு இருக்குது. இந்த பற்றும் சுத்தமானதா உங்களுக்கு இருக்குது. ஒரு தந்தை கிட்ட முழுமையான பற்றுதல் வையுங்கள். உயிரோடு இருந்து இறக்கணும். நான் ஒரு தந்தையினுடையவன், என்ன நடந்தாலும் ஒரு தந்தை கிட்ட இருந்து மட்டுமே ஆஸ்தி அடைவன்னு உங்களுக்கு நீங்களே உறுதிமொழி எடுத்துக்கோங்க. எல்லையற்ற பிராப்தி இது. வேற எந்த இடத்திலையும் இந்த பிராப்தி மட்டும் இல்ல, எந்த பிராப்தியுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால இங்கே உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. மற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஆனா தந்தையுடையவரா இருக்கிறீங்க, தந்தை மேல சந்தேகம் வரக்கூடாது. முழு தூய்மையா இருக்கக்கூடியவங்க தான் நேரடி குழந்தைங்க. பதிதமானவர்களே மாற்றாந்தை குழந்தைங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த நேரத்துல இவர் சரீரத்தை விட்டா என்ன பதவி அடைவாருன்னு நீங்க நாளடைவுல தெரிஞ்சுக்குவீங்க. உங்களை பத்தியும் சரி மத்தவங்களை பத்தியும் சரி நல்லது. சரி பாபா சொல்ற லௌகீக குழந்தைங்களுக்கு கூட அப்பா அம்மாவை மறக்கவும் மாட்டாங்க, அப்பா அம்மா மேல சந்தேகமும் பட மாட்டாங்கன்னா நீங்க இந்த அப்பாவை சந்தேகப்படலாமா மறக்கலாமா? சதா புத்தியில ஒரு பாபா மட்டும்தான் நிரம்பி இருக்கணும். ஏன்னா எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அவரு தான். இது தெரிஞ்சும் மாயை உங்களை மயங்க வச்சிடுது, தோக்கடிச்சிடுது. ஒரு பாட்டு வரும், இது அறிஞ்சும் இதை புரிஞ்சும் இன்னும் மயக்கமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி மாயா பண்ணுது. எல்லா ஞானமும் தெரியும், ஆனா ஏமாத்திடுது. ஏன் ஏமாத்திடுது? அந்த ஞானத்தை அச போடுறதுல அலட்சியம். எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அப்பா, அவர் சொல்றதுதான் நாம கேட்கணும் அப்படின்றத மறந்துடும். அது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா மாய யுத்தத்துல பெரும்பாலான குழந்தைங்களை வீழ்த்திடுது. ஏன்னா குழந்தைங்க அலட்சியமா இருந்துடுறாங்க, அசுத்த அகங்காரத்துல வந்துடுறாங்க, அசுத்த பேராசு பேருப்புகள் இதுல சிக்கிக்கிறாங்க. அசுத்த அகங்காரம், நான் யாரு தெரியுமா, எனக்கு கீழே எத்தனை சென்டர் இருக்குது தெரியுமா, இப்படி பாபா குழந்தைங்க மாட்டிக்கிறாங்க. அதாவது சென்டர்ல இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்க, நான் என்ன பதவியில இருக்கிறேன்னு தெரியுமா, அப்படி மாட்டிக்கிறாங்க. பாபா சார் இந்த பேராச நமக்கு வேண்டாம். ஆனா மிகப்பெரிய பேராசக்காரங்க நம்ம தான். எது முழு ஆஸ்திய ஸ்ரீ நாராயணன் பதவி அடைவேன் அது இருக்கணும். கடவுள் என்னுடைய புருஷன், என்ன கடவுளுக்கு புருஷன் நினைக்கிறீங்க? ஆமா, சுத்தமான பற்று இதுதான், இது இருக்கணும். கடவுளுடையவர் நான் என்ன பண்ணும், உயிரோட இருந்து இருக்கணும். என் அப்பாவுக்கு உடம்பு கிடையாது, எனக்கும் இந்த உடம்பு வேண்டாம். சோ அதுதான் அடிக்கடி தாட்சாயணி நெருப்புல போய் விழற மாதிரி, சீதை நெருப்புல வர மாதிரி, இது எல்லாமே அர்த்தம் அதுதான். எனக்கு இந்த உடல் உணர்வு வேண்டாம், எங்க அப்பாவுக்கு கிடையாது, எனக்கும் கிடையாது. அதுதான் உயிரோட இருந்து இருக்கிறது. எங்க அப்பாவுக்கு எல்லாருமே குழந்தைன்னு தெரியுது, எனக்கும் எல்லாருமே என்னுடைய சகோதரர்களும் எப்பவுமே தெரியும். அப்பாவுடைய குணம் எப்படியோ அப்படியேதான் என்னுடைய குணம் இருக்கும். அதுதான் கலியுகத்துடைய எந்த குணாதிசயமும் இருக்கக்கூடாது, அதுதான் உயிரோடு இருந்துட்டே இறக்கிறது. ஒரு தந்தைக்கு மட்டுமே சொந்தமானவன், அந்த ஒரு தந்தையுடைய வழிப்படி மட்டுமே நடக்கிறவன், என்ன வேணாலும் நடக்கும், என் அப்பா சொன்ன வழிய எங்க அப்பா கேட்க கோட்ட நான் தாண்ட மாட்டேன், இந்த கோட்டுக்குள்ளே இருக்கும்போதுதான் முழு ஆஸ்தி எனக்கு கிடைக்குது, அடைந்தே தீருவேன். முழு ஆஸ்தி அடைந்தே தீருவேன். அது பண்ண வேண்டியதுல நான் பாபா சொல்றத கண்ணை மூடிட்டு பண்ணணும், அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பிரதர் சொல்றாரு, டிரைவிங் ஸ்கூல் நடத்துறவர் சொல்றாரு, அந்த டிரைவிங் கத்து கொடுக்கும் பொழுது தப்பா அவர் சொல்றத சரியா கேட்காம ஒருத்தர் பண்றாரு. அப்ப ஏன் இப்படி பண்ண, நான் இப்படியா பண்ண சொன்ன, இல்ல பின்னாடி வண்டி வந்துச்சு, ஓ வண்டி வந்துச்சா, நான் பாக்கலையாப்ப, சொல்றத செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் சேலஞ்சு கட்டுறேன், ஒரு குருடனை அழிச்சிட்டு வா, நான் பைபாஸ்ல அவனை சூப்பரா ஓட்ட வைக்கிறேன். ஒரு மாடு மேய்க்கிறவனை அழிச்சிட்டு வா, நான் அவனை பைபாஸ்ல வண்டி ஓட்ட வைக்கிறேன். இப்ப என்ன அதுல மெயினா அந்த குருடன் சொல்றாரு, நீ சேலஞ்ச் வைக்கிறியா, நான் ஓட்ட வைக்கிறேன். ஏன் அப்படின்னா கண்ணு தெரியாததான் அவனுடைய பிளஸ் பாயிண்ட், சொல்றது அப்படியே கேப்பான், கண்ணு தான் பிரச்சனை இல்லையா, இது இப்படி அப்படி அந்த பயம் அது இதுன்னு வருதுன்ட்டு. அங்க அது ரைட்டோ இல்லையோ, இங்க கண்டிப்பா ரைட்டு, கண்ணு தான் பிரச்சனை. பாபா சொல்றத கண்ணை மூடிட்டு பண்ண சொன்னா கண்ணை திறந்துட்டு இங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது புத்தி வேற மாதிரி வேலை செய்து தப்பா போயிடும், ஆஸ்தி இழந்துடும். பாபா சொல்றாரு, எல்லையற்ற பிராப்தி நான் கொடுக்கறேன், வேற எந்த இடத்துலயும் எந்த பிராப்தியும் கிடையாது, அது அந்த வழி ஏன் நீ இங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க?
எல்லையற்ற பிராப்திய இறைவன் கொடுக்கிறார், எல்லையற்ற தந்தை கொடுக்கிறார். இதுல சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது. ஏன்னா இதுல இது தப்பாக வாய்ப்பே கிடையாது. மனிதர்கள் சொன்ன வழி ரைட்டாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் மனிதர்கள் சொன்ன வழியில நீ சந்தேகப்படு, இறைவன் சொல்ற வழியில சந்தேகப்படாத. சூப்பரான பாயிண்ட். பாபா பூண்டாங்க சாப்பிடக்கூடாதுன்னு, அவ்வளவுதான் சாப்பிடக்கூடாது, முடிஞ்சு போச்சு. ஆனா சாப்பிடணும்ட்டு சயின்ஸ் சொல்றாங்களே, அது எப்படி தப்புன்னு வேணா நீ ஆராய்ச்சி பண்ணு. பாபா சொன்னது தப்புன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. பாபா காமம் தப்புனர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப காமம் தப்புன்னு சொன்னாருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சொல்லிருப்பாரு. அது என்ன காரணம் அப்படின்னு அஞ்ஞானிகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக காமம் தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன தேவைன்னு அதை வேணா ஆராய்ச்சி பண்ணிக்கோ. இல்ல காமம் ரைட்டு தான்ன்றதுக்கு ஆராய்ச்சி பண்ணி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காரு. அதுதான் பாபா சொல்றாரு, மத்தவங்க சொல்ற வழியில உனக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது, அதை வேணா சந்தேகப்படு. முன்ன நாராயணன் ஆக்குற வழிய சொல்றேன், இங்க உட்காந்து சந்தேகப்பட்டு உன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிற. சோ மெயினா பாபா சூப்பரா சொல்றா, முழு தூய்மையா இருக்கக்கூடியவங்க தான் நேரடி குழந்தைங்க. பாபா குழந்தை ஆனாலும் முரளி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் தூய்மை இழந்துகிட்டே இருந்தா அவங்க மாற்றாந்தை குழந்தைங்க தான். முழு தூய்மையா இருந்தாதான் பாபாவுடைய குழந்தை. பாபான்னு சொல்றதுக்கு தகுதி உடையவர்கள், அருகதை உடையவர்களே அவங்க தான். அழுக்கானவங்க எல்லாம் மாற்றாந்தை குழந்தைங்க தான். அதனால இதன் ஆதாரத்துலதான் பதவி, அதனால கண்டுபிடிச்சிடலாம். சரீரம் விடும் பொழுது என்ன பதவி அடைவன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா சரீரம் விடுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, அல்லது அந்த டைம்ல எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியும் தானே. போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும், இத்தனை வருஷம் ஆகிய மாறலையே என்ன பதவி கிடைக்கும் தெரிஞ்சுக்குவீங்க. நல்லது. சோ அதே மாதிரி பக்காவாக அதுவுமே உங்களுக்கு தெரியும், இவ்வளவு பக்கவா இருக்கிறோம் கண்டிப்பா சம பதவி அடைவோம், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட புத்தியில கூட சலனம் வரல, கண்ணு ஏமாத்தல, சகோதர ஆத்மாவதான் பாக்குறேன், அது எனக்கு இயற்கையாவே ஆயிடுச்சு அப்படின்னா சம பதவி வரும்ன்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் பின் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. உதாரணிக்கான முக்கிய சாரம், நாடகத்தை நல்ல முறையில புரிஞ்சுக்கிட்ட நடக்கணும், முயற்சி செஞ்சு பிராப்திகளை உருவாக்கணும், நாடகம்னு சொல்லி சும்மா உட்காந்துக்க கூடாது. நாடகத்துல பதிவானது தான் நடக்கும். சோ அதனால ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கலன்னு அப்படி அலையக்கூடாது. அதே நேரத்தில் நாடகத்துல பதிவானாதான் நடக்கும், நான் எதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி அலட்சியமா இருந்துடக்கூடாது. ஏன்னா முயற்சி செய்யாம எதுவும் கிடைக்காது. ஒரு பொழுதும் பாபாவை அவமதிக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது, பாபா சொன்ன விஷயத்த மீறக்கூடாது, பாபா பேரை கெடுக்கிற மாதிரி காரியம் பண்ணக்கூடாது. அதனால ஒவ்வொரு அடியிலும் இது ஸ்ரீமத் படித்தான் நான் நடக்கிறேனா ஸ்ரீமதி படிதான் நடக்கிறேன்னு உங்களை கேட்கணும், மத்தவங்களை கேட்டீங்கன்னா தப்பாதான் சொல்லுவான். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடங்க. அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும் முரளியை ஒழுங்கா படிச்சா தெரியும். பாபா மேல ஒரு பொழுதும் சந்தேகம் வரக்கூடாது. வரதானம் ட்ரஸ்டியாகி லௌகீக பொறுப்புகளை பராமரித்துக் கொண்டே கலைப்படையாதவராக இருக்கக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள், அல்லது டபுள் லைட் பரிசு ஆகுங்கள். ட்ரஸ்டியாகி அதாவது நிமித்தமாகி அல்லது தர்மகர்த்தாவாகி லௌகீக பொறுப்புகளை பராமரித்துக் கொண்டே கலைப்படையாதவராக இருக்கக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். விளக்கம், லௌகீக பொறுப்புகளை பராமரித்துக் கொண்டு சேவையின் பொறுப்புகளையும் பராமரிக்கணும், இதுலதான் இரட்டை லாபம் கிடைக்குது. இரட்டை பொறுப்பு இருக்குதுன்னா இரட்டை பிராப்தி இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆனால் இரட்டை பொறுப்பு இருந்தாலும் டபுள் லைட்டாக இருக்கிறதுக்காக உங்களை ட்ரஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பை பராமரிங்க. அப்ப எந்த விதமான சுமையோ பாரமோ களைப்போ ஏற்படாது.
யாரு என்னுடைய குடும்பம் என்னோட இல்லறம்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்குதான் சுமையின் அனுபவம் ஏற்படுது. எனது என்பதே இல்ல அப்படின்னா எந்த விஷயத்துல சுமை இருக்க முடியும், எந்த விஷயத்தின் சுமை இருக்க முடியும்? ஸ்லோகன், எப்பொழுதும் ஞான சூரியனுக்கு எதிரில இருந்தீங்கன்னா பாக்கியம்ங்கிற நிழல் உங்க கூடவே இருக்கும். சரி, மருதனும் பாருங்க, சக்தியாகி லௌகீக பொறுப்புகளை பராமரித்துக் கொண்டே கலைப்படையாதவராக இருக்கக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். சமசூப்பரான விஷயம், லௌகீக பொறுப்பை பராமரிச்சுட்டு சேவையின் பொறுப்பையும் பராமரிக்கணும்ன்ற. ஏன்னா பாபா சொல்றாரு அவங்கவுங்களுக்கு சேவை இருக்குது. நேத்து வானில கூட சொன்னார்ல, குடும்பத்துல இருக்கிற பெண்கள் கூட நீங்க அழகா குழந்தைங்களை உருவ உட்கார வச்சு புரிய வைக்கலாம், படத்தை வச்சு புரிய வைக்கலாம், சேவை எல்லாருக்குமே இருக்குது இல்லன்னே சொல்ல முடியாதுன்ற. இப்ப லௌகீக பொறுப்பு உங்க குழந்தைய குளிப்பாட்டுறீங்க, சாப்பாடு ஊட்டுறீங்க, அது லௌகீக பொறுப்பு, பண்ணிதான் ஆகணும். ஆனா புத்தியினால மேல இருந்து எல்லா உலகத்துக்கும் ஞான குளியல் செய்யறேன், ஞான குளியல் குளிப்பாட்டுறேன், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தூய்மையின் குளியல் குளிப்பாட்டுறேன். இதுதான் பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து விக்கிரகத்துக்கு கலர் கலரா அபிஷேகம் பண்ணுவாங்க, மஞ்சள் நீர், சந்தன நீர், தயிர், பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம். சோ அது மாதிரி நம்மளும் ஒவ்வொரு சக்தியினால ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம இப்ப அபிஷேகம் பண்றதுக்கு பலம் தான் நம்மள அவங்க அபிஷேகம் பண்றான். சோ குழந்தைங்களுக்கான சேவை செஞ்சாலும் புத்தி ஃப்ரீயா அந்த சேவையில ஈடுபட்டு இருக்கும்போது ரெட்டை லாபம். குழந்தைய வளர்த்துட்டீங்க, கடமை முடிச்சிட்டீங்க, ஆனா இந்த நேரம் உலகத்துல இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் தாயான நீங்க அந்த தாயின் கடமையை நிறைவேற்றுறீங்க. இதோடைய வருமானம் என்ன ஆகும், எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும்? அதனால ரெண்டு பொறுப்பு இருக்குதுன்னா ரெண்டு லாபம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா ரெண்டு பொறுப்பு செய்யறது அவ்வளவு ஈஸியா பாபா சொல்ல? ரொம்ப ஈஸி. ஒன் விதிப்படி பண்ணீங்கன்னா, அது என்ன விதி? ட்ரஸ்டி. அவர் சொல்றாரு நான் செய்யறேன், அவ்வளவுதான். டபுள் லைட்டா வச்சுக்கணும் மனசு, அதாவது ஒளியாகவே உங்களை அனுபவம் பண்ணும் செய்ய வைக்க. அதாவது எஜமானன் வந்து ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு நீ இதை பண்ணு, இன்னொரு வேலைக்காரனை கூப்பிட்டு நீ இதை பண்ணு, சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? அது மாதிரி உங்களுடைய கர்மேந்திரங்க சொல்லிட்டு இதை பண்ணு, மனம் புத்தி நீ மேல போ, வேற வேற வேலைக்காரன் தானே இவங்க, ஒருத்தர் அங்க அனுப்புங்க ஒருத்தர் இங்க இருக்கு, ரெண்டுமே முடிஞ்சிடும். அப்ப நீங்களே சரி. இன்னொரு விஷயம், என்னுடைய இதுன்ற உணர்வு இல்ல, கட்டளை ஈடுறீங்க. ஓனர் அவரு பாபா, அவர் கொடுக்கறத நீங்க சொல்றீங்க, செய்ய வைக்கிறீங்க உங்க கர்மேந்திரங்களை வச்சு, அவ்வளவுதான். ஆனா என்னோட இதை நினைக்கும் போது ஐயோ என்னோட குழந்தைய நான் இப்படி பாத்துக்கணுமே அப்படி பாத்துக்கணுமே, ஐயோ ஸ்கூலுக்கு போச்சு வர லேட் ஆச்சு, நாங்க இப்ப வேற ஸ்டேட்டுக்கு போய் சேவை செய்யும் போது பார்த்தா அங்க திடீர்னு ஆட்டோக்காரரை கூப்பிட்டு வச்சு ஒரு அம்மா அழுவுறாங்க. ஏன் அழுவுறாங்க அப்படின்னா அவங்க குழந்தை ஸ்கூலுக்கு போய் அழைச்சிட்டு வர வேண்டிய ஆட்டோ வரல, அதனால அப்படி அழுகுறாங்க. ஆனா வேற ஒருத்தவங்களை அனுப்பிச்சிட்டாங்க, வேற ஒரு ஆட்டோ அனுப்பிச்சிட்டாங்க லேட் ஆயிடுச்சுன்ட்டு, இருந்தாலும் அழுகுறாங்க. நீங்க வந்திருக்கலாம் இல்ல, நீங்க சொல்லிருக்கலாம் இல்லன்னு அழுகுறாங்க. சோ கரெக்டா எல்லாத்தையும் பண்ணியாச்சு, ஏன் அழுகுறாங்க? அப்ப என்னுடையதுன்றது அந்த வழியை கொடுக்கு, எதுவுமே ஆகாது இல்லையா? நடப்படி எல்லாமே கரெக்டாவே நடக்கும். என்னுடையதுன்ற உணர்வு இல்லைன்னா அந்த குழந்தை செத்தா கூட உண்மையில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த என்னுடையதுன்ற உணர்வை ஏற்படுத்திக்கிறதான் பிரச்சனை. குழந்தை செத்தே போறது அதை நினைச்சு அம்மா அழுகுறாங்க, அதை பார்த்ததே கிடையாது அந்த குழந்தை, அது அம்மா பார்க்கவே இல்லை. அவங்க மயக்க நிலையில இருக்கும்போதே குழந்தை எடுத்துட்டு போயிடுச்சு, அதுக்காக இட்டு இருக்கிறாங்க. சோ அந்த பற்று இல்லையா, கண்ணுக்கு தெரியாத குழந்தை மேலேயே பற்றை உருவாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களேதான் வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா மதத்துடைய சாரமே இதுதான், பற்று வைக்காதீங்கன்றதுதான் எல்லா மதத்துடைய சாரமே. குரான் பைபிள்ல பாத்தீங்கன்னா என்னை விட அதிகமாக உன் கணவனையோ மனைவியையோ குழந்தையோ அல்லது ஏதோ ஒரு பொருளையோ பதவியையோ வேலையையோ நீ நேசிச்சா சொர்க்கத்துக்கு நீ வர வாய்ப்பே கிடையாதுன்னு இருக்கு.
மொத்தத்துல பற்று தான் பிரச்சனை. சோ என்னுடையதுன்ற அந்த உணர்வு தான் பிரச்சனை. அத ஃபுல்லா நீக்கிட்டீங்கன்னா எந்த சுமையும் இருக்காது. அப்படியே லேசா மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவானுவாங்க இல்லையா. சோ அப்படிதான், இது அவருடையது, நான் சும்மா ஓனர் தான் கவலை பண்ணும். கம்பெனி லாபத்துல போனாலும் நஷ்டத்துல போனாலும் நான் எதுக்கு கவலை பண்ணும், அவர் சொல்றத நான் செய்ய போறேன், எனக்கு அவர் சம்பளம் கொடுக்க போறாரு, அந்த சம்பளம் தான் சொர்க்கம், ஏன் கவலைப்படணும். அப்ப களைப்பு சுமை எதுவுமே இருக்காது. ஆனா என்னோட குடும்பம், என்னோட மனைவி, என்னோட குழந்தை, என் கணவன் அப்படியே போயிட்டு இருந்தாதான் அந்த சுமை அனுபவம் ஆகுது. எனதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னா எந்த விஷயத்திலுமே உங்களுக்கு சுமை எப்படி இருக்க முடியும்ன்ற இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸ்லோகம் செமவாரதான் இல்லையா, என்னுடையதுன்னு ஒண்ணு இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு மற்ற ஞாபகம் வருதுனாலே என்னுடையதுன்றது இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, எப்பவுமே ஞான சூரியனுக்கு எதிரில இருந்தீங்கன்னா அப்படின்னு அர்த்தம், பாபாவுக்கு எதிரில. அதுவும் ஏன் ஞானச்சூரியன்ற ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சோ அந்த ஞானத்தை நீங்க கிரகிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அதாவது ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. பாபா முன்னாடி இருந்துட்டு பாபா இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு அப்படி இருந்தீங்கன்னா ராஜ்ய பாக்கியம் உங்க கூடவே நிழல் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ராஜ்ய பாக்கியம் இப்ப இருக்கிறது சுகம் சாந்தி எல்லாமே. அப்ப பாபாவின் வழிப்படி நடந்துகிட்டே இருக்கணும், பாபாவுடைய ஸ்ரீமத்தை அசு போட்டுக்கிட்டே இருக்கணும், பாபாவுடைய நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. உங்க குஷியா இருங்க.